أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول
குற்றம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு இன்னொருவருக்கு செய்தல். ஊருக்கு மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கைகளை விட தர்காக்கள் என்ற கோயில்களுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், முடிந்தால் அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும். உங்களுடைய ஜமாத்துடைய கண்ணை கொண்டு குர்ஆனை பார்க்காதீர்கள், முஸ்லிம் என்ற கண்ணை கொண்டு குர்ஆனை பாருங்கள். எங்களின் மீது கடமை உதவி செய்வது, யாருக்கு உதவி செய்வது? எங்கே உன்னை தொழுகை அடைந்ததோ அங்கே நீ தொழுது விடு. செல்வத்தை எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவு செய்தான் அல்லாஹ் விசாரிப்பான். தர்மத்தை அவ்வளவு வலியுறுத்துகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் தஆலா. யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்? உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது ஏன்? நீங்கள் தக்வாவை அடைவதற்காக.
الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته غني تركريا இந்த ஊரின் ஜமாத்தார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்து உண்மையான இறை விசுவாசிகளாக நம்பிக்கையாளர்களாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய அருளை பெற்று, அல்லாஹுடைய அன்பை பெற்று வெற்றி அடைந்த மூமின்களின் கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் ரமதான் மாதத்தை சந்திப்பதற்கு ஒரு சில நாட்கள் எஞ்சியிருக்கும் இந்த வேளையிலே மறுமை சிந்தனை நம் உள்ளத்தில் மிகைப்பதற்காக, அல்லாஹுவின் அன்பு அதிகமாகுவதற்காக, சொர்க்கத்தின் தேடலால் நல்ல அமல்களை அதிகம் செய்வதற்காக, நரக பயத்தால் பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்காக, இந்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலாக அமைவதற்கு ஏற்ப இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நடத்துவதற்கு அல்லாஹ் நம் சகோதரர்களுக்கு தௌஃபீக் அளித்தான். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு, மார்க்கத்திலே மேலும் மேலும் நாம் உறுதியாக இருப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் நமக்கு ஒரு காரணமாக ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இந்த சபையின் தலைப்பு ஈருலக வெற்றியை தேடித்தரும் நல்லறங்கள். அதாவது
இவ்வுலக வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைவது, இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி பெறுவது, இவ்வுலக வாழ்க்கையிலே மன நிம்மதி எப்படி அடைவது, இவ்வுலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு சொர்க்க வாழ்க்கையை எப்படி தேடுவது, மரணத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை சொர்க்க பூங்காவாக மாற வேண்டும், நாளை மறுமையிலே எழுப்பப்படும் போது அரசுடைய நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் வலது பக்கம் உடையவர்கள் என்று யாரை சொல்கிறானோ அந்த கூட்டத்திலே நாம் சேர வேண்டும், யாருடைய செயல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அவர்களின் வரக்கரத்தில் கொடுக்கப்படுமோ அந்த கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும், யாருடைய நன்மையின் தட்டுகள் கணக்குமோ அந்த கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும், யார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் அல் கௌசர் என்ற தடாகத்திலிருந்து நீர் அருந்துவார்களோ அந்த கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும், யார் சிராத் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடப்பார்களோ அதிலிருந்து தவறி நரக படுகுழியில் விழமாட்டார்களோ அந்த கூட்டத்திலே நாம் சேர வேண்டும். இறுதியாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், பரிசுத்தவான்களே பரிசுத்தமான பூமிக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பானே, அந்த அழைப்பை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இம்மை மறுமையின் வெற்றி. இம்மை மறுமையின் வெற்றி என்பது செல்வத்தில் இல்லை, இம்மை மறுமையின் வெற்றி பதவியில் இல்லை, இம்மை மறுமையின் வெற்றி இந்த உலக வாழ்க்கையில் இல்லை, இம்மை மறுமையின் வெற்றி ஆடம்பரமான இந்த உலக வாழ்க்கை அமைவதில் இல்லை. இம்மை மறுமையின் வெற்றி எதில் இருக்கிறது? இம்மை மறுமையின் வெற்றி ஈமானிலே இருக்கிறது. இம்மை மறுமையின் வெற்றி நல்ல அமல்களிலே, நற்செயல்களிலே, அல்லாஹ்விற்கு பிடித்த காரியங்களிலே. அருமை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே இம்மை மறுமையின் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், ومن يعمل من الصالحات من ذكر او انثى ومن يعمل من الصالحات من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون. யார் நல்ல காரியங்களை, நல்ல அறங்களை, நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை செய்வார்களோ, அவர் இறை நம்பிக்கையாளராக இருந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவராக, அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்காதவராக, உண்மையான ஏகத்துவவாதியாக இருந்து யார் நற்காரியங்களை செய்வார்களோ, அப்படி செய்பவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் நல்ல வாழ்க்கையை தருவோம். அவர்கள் செய்ததை விட, அவர்கள் செய்ததற்கு தகுந்ததை விட சிறந்த கூலியை நாம் அவர்களுக்கு மறுமையில் தருவோம். அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள். அடியார்கள் செய்யும் அளவை விட கூலி அதிகமாக தருகின்றான் அத்தகைய எஜமானன் தான் அல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால், மறுமையிலே ஒரு அடியான் வெற்றி அடைய வேண்டும் என்றால், முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? அவர் முஃமினாக முஸ்லிமாக இருக்க வேண்டும். வெற்றியின் முதல் படி ஈமான் இஸ்லாம். வெற்றியின் முதல் படி ஈமான் இஸ்லாம். ஈமான் அல்லாஹுவை நம்புதல், மறுமையை நம்புதல், வானவர்களை நம்புதல், அல்லாஹுடைய வேதங்களை நம்புதல், அல்லாஹுடைய விதியை நம்புதல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அவை அனைத்தும் உண்மை, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, மறுமை உண்மை, கபருடைய வாழ்க்கை உண்மை, விசாரணை உண்மை, அமல்கள் நிறுக்கப்படுவது உண்மை, சிராத்து பாலத்திலே நடப்பது உண்மை, எல்லாம் உண்மை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ, குர்ஆனிலே எது கூறப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஸஹீஹான ஹதீஸிலே என்ன வந்திருக்கின்றதோ, அது நம் அறிவுக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும், அதை நம்முடைய அறிவு ஞானம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது உண்மை. அல்லாஹ் சொல்லியதெல்லாம் உண்மை, தூதர் சொல்லியதெல்லாம் உண்மை என்று நம்புவது அல் ஈமான், உண்மைப்படுத்துதல். அல் ஈமான், விசுவாசித்தல். இரண்டாவது என்ன? அல் இஸ்லாம், அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்காமல் இருப்பது. ஐங்கால கடமையான ஃபர்லான தொழுகைகளை நேரம் தவறாமல், அதை தவற விடாமல், அதற்குரிய நேரத்திலே மூமின்களுடைய ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவது. ஆண்களை பொறுத்தவரை, பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய வீடுகளிலும், பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய வீடுகளில் அவர்கள் தொழுவது. அவர்கள் பள்ளிக்கு வர விரும்பினால் அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் பெண்களின் மீது ஜமாஅத்து தொழுகை, பள்ளியில் முஸ்லிம்களோடு மூமின்களோடு ஜமாஅத்தாக தொழுவது கட்டாயம் இல்லை. ஆனால் ஆண்களை பொறுத்தவரை குர்ஆனுடைய பார்வையிலே, ஹதீஸுடைய பார்வையிலே ஜமாஅத்து தொழுகை கட்டாயமான ஒரு தொழுகை. ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது. யாருக்கு அல்லாஹ் செல்வ வசதியை கொடுத்தானோ அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கடமையான தர்மத்தை கொடுப்பது. யாருக்கு அல்லாஹ் உடல் பொருள் சக்தி கொடுத்தானோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ் செய்வது. இது இஸ்லாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் இஸ்லாம் இதுதான் முதல் படி, இதுதான் முதல் கடமை. அல்லாஹ் அடியார்களிடத்திலே வெற்றிக்குரிய நிபந்தனை என்று சொல்வது இந்த இரண்டை தான். இந்த இரண்டு ஒரு அடியாருடைய வாழ்க்கையிலே முழுமை பெற வேண்டும். ஈமான் இல்லாதவர், அல்லாஹுவை நம்பாதவர், அல்லாஹுவை விசுவாசிக்காதவர், அல்லாஹுடைய கட்டளைகளை நம்பாதவர், அல்லது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது இந்த வாழ்க்கைக்கு பொருந்தாது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அறிவுக்கு பொருந்தாது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் இக்காலத்திற்கு பொருந்தாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரத்தை விட யூதர்களுடைய கலாச்சாரம் மேலானது, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் மேலானது, அல்லது மேற்கத்திய நாகரிகம் மேலானது, அல்லது இஸ்லாம் இக்காலத்திற்கு பொருந்தாது என்று யார் நம்புகிறார்களோ, அவர்கள் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் மற்ற பல நல்ல வணக்கங்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. காரணம், எங்கெல்லாம் அமல்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறானோ, மக்கள் எல்லாம் நஷ்டத்திலே இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் நஷ்டத்திலே சென்று விட்டார்கள், ஆனால் நம்பிக்கையாளர்களை தவிர, ஈமான் உள்ளவர்களை தவிர. ஈமான் அடிப்படை கடமை. அல்லாஹுவின் விஷயத்திலே யார் சந்தேகிக்கிறானோ, அல்லாஹுடைய வேதத்திலே குர்ஆனிலே யார் சந்தேகிக்கிறானோ, யார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலே சந்தேகிக்கிறார்களோ, அவர்கள் நயவஞ்சகர்கள். அவர்கள் தங்களை மூமின்கள் முஸ்லிம்கள் என்று கூறினாலும் சரியே, ஒன்று அல்லாஹுவை மறுப்பது, அல்லாஹுடைய வேதத்தை மறுப்பது, தூதரை மறுப்பது, தூதருடைய வாசகங்களை வாக்கியங்களை மறுப்பது, இது குஃபுர், இறை நிராகரிப்பு என்று சொல்லப்படும். அதுபோன்று அல்லாஹுவை வணங்குவதோடு, அல்லாஹுவை வணங்குவதோடு இன்ன பல தெய்வங்களையும் வணங்குவது, அல்லாஹுவை வணங்குவதோடு மனிதர்களை வணங்குவது, அல்லாஹுவை வணங்குவதோடு நல்லவர்களை வணங்குவது, அல்லாஹுவை வணங்குவதோடு அல்லாஹ் படைத்த படைப்புகளை வணங்குவது, அல்லது அல்லாஹுவை வணங்காமல் படைப்புகளை மட்டும் வணங்குவது, இதை மார்க்கம் ஷிர்க் இணை வைத்தல் என்று சொல்கிறது. குஃபுர் அதுபோன்று ஷிர்க், இறை இணை வைப்பு, இறை நிராகரித்தல், அல்லாஹுவை மறுத்தல், அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தல். இந்த ரெண்டும் மகாபாதகமான செயல், பயங்கரமான குற்றம். யார் ஒருவர் குஃபுர் செய்து விட்டாரோ, ஷிர்க் செய்து விட்டாரோ, அவர் எவ்வளவு தான் நல்ல காரியங்களை செய்தாலும் அவருடைய எல்லா நன்மையான காரியங்களும் பாழாகிவிடும். அவருடைய எந்த நன்மையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். சூரா அன்னூரிலே காஃபிர்களுடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்.
والذين كفروا أعمالهم كسراب بقيعة يحسبه الظمآن ماء حتى إذا جاءه لم يجده شيئا ووجد الله عنده فوفاه حسابه வல்லாஹு சரீஉல் ஹிஸாப்.
இரண்டு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை மறுப்பவர்கள், அல்லாஹுவை மறுப்பவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை மறுப்பவர்கள், அவர்களுடைய செயல்களுக்கு உதாரணம் என்ன? அவர்கள் பல நல்ல காரியங்களை செய்யலாம். எத்தனையோ இறை மறுப்பாளர்களை பார்க்கலாம் நீங்கள். அவர்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார்கள், மருத்துவமனைகளை நிறுவி இருக்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நன்மையான காரியங்கள் நல்லறங்களுக்கெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கூலி கொடுத்து முடித்து விடுவான். மறுமையில் அவர்கள் வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சாம்பல் ஒரு புயல் காற்று அடிக்கும் போது, ஒரு புயல் காற்று அடிக்கும் போது ஒரு சாம்பலுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அப்படி அவர்களுடைய அமல்கள் இருக்கும். அதற்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான். இதே அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா எப்படி ஒரு கடும் வெயிலிலே நடந்து செல்கின்றவன் பாலை வனத்திலே நீரை பார்ப்பான், அதாவது காணல் நீரை பார்ப்பதற்காக ஓடோடி வரும் பொழுது அங்கே தண்ணீரை காண மாட்டான். இப்படித்தான் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களை செய்துவிட்டு மறுமையிலே அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பியவர்களாக அவர்கள் அங்கே வரும்போது நன்மைகளை காண மாட்டார்கள், அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய விசாரணையை முழுமைப்படுத்துவான். அல்லாஹ் விசாரணை செய்வதிலே மிக தீவிரமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். காஃபிர்களை பொறுத்தவரை, அல்லாஹுவை மறுத்தவர்களை பொறுத்தவரை, அல்லாஹ் என்றால் யார்? வானத்தை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், பூமியை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், சூரியனை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், சந்திரனை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், மேகங்கள், மலைகள், மலைகள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள், ஜீவராசிகள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்த அந்த இறைவனைத்தான் அல்லாஹ் என்று அழைக்கிறோம். அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு கடவுள் அல்ல. யாரை உலக மக்களுடைய மனசாட்சி, சீனர்களாக இருக்கட்டும், அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், ஆஸ்திரேலிய மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் பிறந்த மனிதனுடைய மனசாட்சி யாரை கடவுள் என்று சொல்கிறதோ, யாரை உண்மையான இறைவன் என்று அங்கீகரித்து இறைவா என்று கஷ்டத்திலே கையை தூக்குகின்றானோ அந்த இறைவன் தான் அல்லாஹ். அந்த இறைவன் அவனுக்காக வைத்துக் கொண்ட பெயர் தான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹுவை மறுப்பது மறுமையிலே மிகப்பெரிய ஆபத்தை, மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். குஃபர், இறை நிராகரிப்பு. அது போன்று ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தல், கொடுமையான பாவங்களில் மிக கொடுமையான பாவம். அல்லாஹ் கூறுகிறான் சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 13வது வசனம், இன்ன ஷிர்க அல்லாஹுவிற்கு இணை வைத்தல், அல்லாஹுவிற்கு சமமாக ஒருவரை வணங்குதல், அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய பணிவை, அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இன்னொருவருக்கு செய்தல் கடுமையான குற்றம், கடுமையான பாவம், அநியாயத்திலெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஷிர்க் செய்தவருடைய முடிவு என்ன? இன்ன அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. 4வது அத்தியாயத்தின் 116வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்கிறானோ அவனை ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதாவது தான் இணை வைத்த பாவத்திற்காக தௌபா கேட்காமல் அவன் இறந்து விட்டால் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடுகிறார்களோ, யார் அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடுகிறார்களோ அவர்களுடைய முடிவு என்ன? அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ, அவர்கள் தொழுதது, அவர்கள் நோன்பு வைத்தது, அவர்கள் ஜகாத் கொடுத்தது, அவர்கள் ஹஜ் செய்தது, அவர்கள் தான தர்மங்கள் செய்தது, அவர்கள் உண்மை பேசியது, அவர்கள் அண்டை வீட்டாரோடு நன்மையோடு நடந்து கொண்டது, அண்டை வீட்டார்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், உறவினர்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், இப்படி அவர்கள் செய்த எல்லா நன்மைகளும் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் ஷிர்க் என்ற மகாபாதகமான செயலால். இணை வைத்தல் எவ்வளவு பயங்கரமான குற்றம்! அந்த இணை வைக்கும் குற்றத்தால் எல்லா நன்மைகளும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன்? மறுமையின் வெற்றிக்கு, ஈருலக வெற்றிக்கு தேவையான முதல் படி என்ன, முதல் அமல் என்ன? ஈமானும், தௌஹீதும் இஸ்லாமும். இந்த ஈமான் இஸ்லாம் தௌஹீதுக்கு எதிரானதுதான் இறை நிராகரிப்பும் இறை இணை வைத்தலும், இறை நிராகரிப்பும் இணை வைத்தலும். இன்று பல முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய இந்த கூற்றுகளை எல்லாம் அவர்கள் கவனம் வைப்பது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, என்னை பார்த்து மட்டுமல்ல, உங்களை பார்த்து மட்டுமல்ல, இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டதோ அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கும் நான் கூறிவிட்டேன், உமக்கு முன்னால் வந்த தூதர்களுக்கும் நான் சொல்லி இருக்கிறேன், நீ இணை வைத்தால் உன் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். யாருக்கு அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை? சொல்லி எச்சரிக்கை நபிக்கு அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமுதாயத்திலே மலிந்து கிடக்கின்ற ஷிர்கை பாருங்கள். எங்கெல்லாம் மஸ்ஜிதுகளிலே முஸ்லிம்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டுமோ, அல்லாஹுவிடத்திலே மட்டுமே பிரார்த்திக்க வேண்டுமோ, மஸ்ஜிதுகளிலே சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தொழுகைகளிலே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று. ஆனால் தர்காக்களிலே சென்று அவுளியாக்களிடத்திலே உதவி தேடுகிறார்கள். அவுளியாக்களே, எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்கள், எங்களுக்கு துன்பங்களை கொடுங்கள், நாங்கள் எல்லாம் பாவிகள், அல்லாவிடத்திலே கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உங்களுடைய பொருட்டால் எங்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார்களே. இதைவிட ஒரு பெரிய ஷிர்க், இதைவிட ஒரு பெரிய ஷிர்க் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அல்லாஹுவிடத்திலே இன்னொருவரை கொண்டு நெருக்கம் தேடுவது, அல்லாஹுவிடத்திலே இன்னொருவரை கொண்டு நெருக்கம் தேடுவது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையை இறந்துவிட்ட ஒரு நல்லடியாரிடத்திலே சென்று செய்வது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து குனிந்து பயந்து நிற்க வேண்டிய அந்த நிலையை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு முன்னால், அது நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையாக இருக்கட்டும், அது நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையாக இருக்கட்டும், அல்லது இறந்துவிட்ட ஒருவருடைய கபராக இருக்கட்டும், இணை வைத்தலாக ஆகிவிடும், ஷிர்காக ஆகிவிடும். முஸ்லிம்கள் கஅபாவை மட்டும்தான் தவாஃபு செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், மஸ்ஜித் நபவியை கூட அல்ல. புரியுதுங்களா? முஸ்லிம்கள் கஅபாவை மட்டும்தான் தவாஃபு செய்ய வேண்டும், ஹஜருல் அஸ்வதை மட்டும்தான் தொட்டு முத்தமிட வேண்டும், அதை முத்தமிட வேண்டும், அதை தொட வேண்டும், அதன் மீது சஜிதா செய்ய வேண்டும். மஸ்ஜித் நபவி எந்த மஸ்ஜிதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தால் கட்டினார்களோ, எந்த மஸ்ஜிதை நபியின் தோழர்கள் கட்டினார்களோ அந்த மஸ்ஜிதை கூட தவாஃபு வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர், அதை தவாஃபு செய்யலாமா? அதை சுற்றி வரலாமா? அந்த கபரை தொட்டு தடவலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜ்அலு கப்ரி வஸனன் யுஅபத், என்னுடைய கபரை இபாதத்து செய்யப்படும், வணங்கப்படும் ஒரு சிற்பமாக, வணங்கப்படும் ஒரு சிலையாக, வணங்கப்படும் ஒரு அடையாளமாக, வணங்கப்படும் ஒரு புனித இடமாக ஆக்காதீர்கள். லா தஜ்அலு கப்ரி ஈதா, புனிதத்தை நாடி, புனிதத்தை நாடி, நன்மையை நாடி வந்து செல்லப்படும் ஒரு இடமாக, ஒரு நாளாக என்னுடைய கபரை மாற்றிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸ்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியான தரம் வாய்ந்த நபிமொழிகள் என்று பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத், லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, இத்தகது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜித், لعن الله اليهود والنصارى اتخذوا قبور انبيائهم وصالحيهم مساجد. சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, அல்லாஹ் கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. ஏன்? அவர்கள் தங்களுடைய இறை தூதர்கள் இறந்துவிட்டால், தங்களில் உள்ள நல்லவர்கள் இறந்துவிட்டால், அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணங்கப்படும் மஸ்ஜிதுகளாக மாற்றினார்கள். தங்களுடைய இறை தூதர்களோ அல்லது நல்லவர்களோ இறந்துவிட்டால் அந்த கபர்களை எப்படி மாற்றினார்கள்? வணங்கப்படும் இடமாக மாற்றினார்கள். அங்கே சென்று பணிவு செய்தார்கள், அங்கே சென்று பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு தெளிவான எச்சரிக்கைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பிறகு நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடைய நிலைமையை பாருங்கள். ஊருக்கு மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கைகளை விட தர்காக்கள் என்ற கோயில்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். மஸ்ஜிதுகளிலே சென்று பெண்கள் தொழக்கூடாது என்று சொல்லுகின்ற அதே மக்கள் மஸ்ஜிதுகளில் சென்று பெண்கள் தொழக்கூடாது, பெண்களை மஸ்ஜிதுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அதே மக்கள், தங்களை முஸ்லிம்கள், தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய பெண்களை கபருக்கு செல்ல அனுமதிப்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள் என்பதாக. லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை, அல்லாஹ்வுடைய பெண் அடியார்களை மஸ்ஜிதுக்கு செல்வதிலிருந்து நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், லஅனல்லாஹ் லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களுக்கு ஜியாரத்து செல்லுகின்ற பெண்களை, கபர்களுக்கு ஜியாரத்து செல்லுகின்ற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று பாருங்கள். பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு தடை, ஆனால் எந்த இடத்திற்கு பெண்கள் செல்வதை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த இடத்திற்கு பெண்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள், ஆர்வமூட்டப்படுகிறார்கள். அங்கே சென்று அவர்கள் செய்கின்ற செயல் என்ன, வெறும் ஜியாரத்து மட்டுமா, ஒட்டுமொத்த ஷிர்கான செயல்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற ஒரு முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற ஒரு முஷ்ரிக் தங்களுடைய கோயிலிலே என்ன செயல்களை செய்வார்களோ, எப்படி பூஜை போடுவார்களோ, எப்படி பூமாலை போடுவார்களோ, எப்படி விளக்கேற்றுவார்களோ, எப்படி போர்வை பொருத்துவார்களோ, அதை தொட்டு கும்பிடுவார்களோ, அதை சுற்றி அவர்கள் வருவார்களோ, அதுபோன்று முஸ்லிம் பெண்கள் தர்காக்களை கபர்களை சுற்றுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா, சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை ஷிர்க் என்று சொல்லவில்லையா? தர்காக்களை மட்டுமல்ல, அங்குள்ள கபர்களை சுற்றுவது மட்டுமல்ல, அங்கு நடப்பட்டிருக்கக்கூடிய கொடி கம்பங்களை சுற்றி பரக்கத்து தேடக்கூடிய முஸ்லிம் பெண்கள் எத்தனை பேர், அதை தடவி முகத்திலே தடவி கொள்ளக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர், அங்கு விளக்கேற்றப்பட்டிருக்கும் அந்த விளக்குகளுடைய எண்ணெய்களை கொண்டு பரக்கத்து தேடக்கூடியவர்கள் எத்தனை பேர், அங்கே இருக்கக்கூடிய நஜிசுகள் அசுத்தங்களை கொண்டு பரக்கத்துகளை தேடக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வெற்றியை தேடுகிறீர்களா, மறுமையின் வெற்றியை தேடுகிறீர்களா, இவ்வுலகத்தின் வெற்றியை தேடுகிறீர்களா? இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு அரசியலிலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி, இவ்வுலகத்துடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு அரசியலிலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு பண பலத்திலே இல்லை. இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு அதிகாரத்திலே இல்லை, முஸ்லிம்களுக்கு படை பலத்திலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி, இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு எதில் இருக்கிறது, ஈமானிலே இருக்கிறது, தௌஹீதிலே இருக்கிறது, ஷிர்க் கலக்கப்படாத ஈமானிலே இருக்கிறது, உண்மையான வணக்க வழிபாட்டிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால், ஆட்சியில் இருந்தால், படைபலம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கதி கலங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஈமான் இருந்தால் உனக்கு மேல் அல்லாஹ் ஒரு காஃபிருக்கு அதிகாரத்தை தரமாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்கிறான், நீ ஒரு மும்மினா இறை நம்பிக்கையாளனா, உன்னிடத்திலே ஈமான் சுத்தமாக இருக்கிறதா, ஷிர்க் கலக்கப்படாத ஈமான் இருக்கிறதா, இணை கலக்கப்படாத இஸ்லாம் இருக்கிறதா? ஐங்கால ஃபர்லான தொழுகை இருக்கிறதா? நோன்பு இருக்கிறதா? ஜகாத் இருக்கிறதா? ஹஜ் இருக்கிறதா? ஈமான் இஸ்லாம் முதலிலே உன்னிடத்தில் இருக்கிறதா? ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் உலக செல்வங்களை எல்லாம் முஸ்லிம்கள் வைத்திருந்தாலும், உலக ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் முஸ்லிம் என்று சொல்பவர்கள் தங்களின் காலுக்கு கீழ் வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் கேவலப்படுத்துவான். யார் கேவலப்படுத்துவான்? அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நீங்களும் இந்த சமுதாயத்தின் பொறுப்பாளிகள். உங்களுடைய பிள்ளைகளின் மீது, உங்களுடைய கணவனின் மீது, உங்களுடைய சமூகத்தின் மீது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. உங்களையும் சேர்த்து சொல்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கின்றான், எங்களின் மீது கடமை உதவி செய்வது. யாருக்கு உதவி செய்வது? அரசியல்வாதிகளுக்கா? தொழுகை இல்லாதவர்களுக்கா? மார்க்கத்தை பேணாத பாசிட்டுகளுக்கா? சுண்ணத்திற்கு முரண்பாடு செய்யக்கூடிய, நபியின் வழியை புறக்கணிக்கக்கூடிய மார்க்க துரோகிகளுக்கா? அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு உதவி செய்வது. யாருக்கு உதவி செய்வது? மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, ஈமான் உடையவர்களுக்கு, தௌஹீது உடையவர்களுக்கு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக வழிபட்டவர்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், உதவி உங்களுக்கு உண்டு. எப்போது? இன்சுரல்லாஹ்ன்சுரக்கும். நீ அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், நீ யாருக்கு உதவி செய்தால்? அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உனக்கு உதவுவான், உன்னுடைய பாதத்தை பலப்படுத்துவான். இங்கு யாருக்கு உதவி செய்யப்படுகிறது? அரசியல்வாதிகளுக்கு உதவப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு, தீன் இறந்தால் பரவாயில்லை, மார்க்கம் புறக்கணிக்கப்பட்டால் பரவாயில்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நபியின் வழியை தெரியாமல் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் மஸ்ஜிதுகளில் தொழுவதை விட தர்காக்களிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை விட இறந்து மண்ணோடு மண்ணான கபிராளிகளிடத்திலே கையேந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ஷிர்கை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211, லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
மூமின்கள் செய்யக்கூடிய பாவம், ஜினா செய்யப்பவர்கள் எத்தனை பேர், வட்டி வாங்குபவர்கள் எத்தனை பேர், பொய் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர், மார்க்கத்தை மீறக்கூடியவர்கள் எத்தனை பேர், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எப்போது வெற்றி கிடைக்கும்? ஆட்சி கிடைத்தால், அதிகாரம் கிடைத்தால், மெஜாரிட்டி வந்துவிட்டால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த முட்டாள்களை பார்த்து சொல்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ் கமா கால ابن مريم للحواريين من انصاري الى الله قال الحواريون نحن انصار الله நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கு உதவக்கூடிய அன்சாரிகளாக மாறுங்கள். இன்று முஸ்லிம் யாருக்கு உதவக்கூடியவனாக மாறி இருக்கிறான்? ஒரு ஜமாத், ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் அமைப்புக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு. இஸ்லாம் இந்த பூமிக்கு சொந்தமான மார்க்கம் மட்டுமல்ல, வானத்திற்கு சொந்தமான மார்க்கம். கிழக்கிலிருந்து மேற்கு வரை முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஒரே தேசம். கிழக்கிலிருந்து மேற்கு வரை வசிக்கக்கூடிய எல்லா மனித சமுதாயமும் ஒரே மனித சமுதாயம். உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா அனரப்புக்கும் சாபுதூன். இந்த உம்மத் உங்களுடைய ஒரே உம்மத். இறைவன் ஒருவன், தூதர் ஒருவர், அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று, சமுதாயமும் ஒன்றுதான். நமக்கு இனம் நம்மை பிரிக்க முடியாது, மொழி நம்மை பிரிக்க முடியாது, தேசியம் நம்மை பிரிக்க முடியாது, எந்த ஒரு இலக்கும் எந்த ஒரு குறுகிய எல்லை கோடுகளும் நம்மை பிரிக்க முடியாது. நம்மை அல்லாஹ் ஒரு சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். யார் ஒருவன் மொழியை கொண்டு, இனத்தை கொண்டு, தேசத்தை கொண்டு, ரத்தத்தை கொண்டு சமுதாயத்தை பிரிக்கிறானோ அவர்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஷைத்தான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்களா? இது குன்தும் அஅதா ஃஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், இஸ்லாம் என்ற அருளை கொண்டு அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான். அல்லாஹ்விற்கு கண்ணியம் செலுத்த வேண்டிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ்விற்கு கண்ணியம் செலுத்த வேண்டிய ஒரு முஸ்லீம், அல்லாஹ்விற்கு முன்னால் பணிவை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முஸ்லீம் யாருக்கு இன்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? ஒரு துண்டு துணிக்கு தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு துண்டு ஒரு கூடை கம்பத்திற்கு தன்னுடைய பணிவை, தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்த்தீர்களா? எங்கேயாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் சஹாபாக்களை அணிவகுத்து செல்ல சொல்லி, தனக்கு முன்னால் சஹாபாக்களை அணிவகுத்து செல்லுமாறும் தனக்கு சல்யூட் அடிக்குமாறும் சொல்லியதாக ஒரு நபி ஒரு நபிமொழியை காட்ட முடியுமா? ஒரு நபிமொழியை காட்ட முடியுமா? ஒரு வரலாற்று சம்பவத்தை காட்ட முடியுமா? தான் வருவதால் ஒருவர் எழுந்து நிற்பதை கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை. யோசித்து பாருங்கள், எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலி, துல்லனி அலா அமலி, இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா. பாருங்கள், நபி தோழருடைய அந்த கவனத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் அடிபட்டு சாவுகிறோமே, நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோமே, நாலாபுறத்திலிருந்து அச்சுறுத்தப்படுகிறதே, நமக்கு எப்போது ஆட்சியமையும் அல்லாஹ்வின் தூதரே? கேட்டார்களா? எப்போது அல்லாஹ்வின் தூதரே நம்முடைய ராணுவ பலம் மிகைக்கும், நாம் எதிரிகளை எல்லாம் தாக்கி நாம் மிகைப்போம் என்று கேட்டார்களா? சஹாபாக்கள் அதற்காக வேண்டிய போரிட்டார்கள், அதற்காக வேண்டிய ஜிஹாத், ஆட்சியை பிடிப்பதற்காக இல்லை, ஆட்சியாளர்களுக்கு கலிமாவை சொல்லித் தருவதற்காக, இஸ்லாமை சொல்லித் தருவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக சண்டை செய்பவர்களாக அனுப்பப்படவில்லை. உமிர்து அன் உகாதிலன்னாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த சஹாபி என்ன கேட்டார்? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள். என்ன அமல்? இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா, நான் அந்த அமலை செய்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். இந்த ஒரு சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கு என்ன அமல் என்று சிந்திச்சிருக்கிறோமா? தனிமையிலே சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியான ஒரு அமல் என்னிடத்தில் இருக்கிறதா? யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு தா என்று அழுந்திருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்கிறோமா? சொர்க்கத்தின் சிந்தனை நம்முடைய சிந்தனை நம்முடைய அறிவிலே மிகைத்திருக்கிறதா? அந்த நபித்தோழர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், துல்லனி அலா அமலி, ஒரு அமலை நீங்கள் எங்களுக்கு சொல்லி தாருங்கள். இது அமில் துஹு தகல் துல் ஜன்னா, அந்த அமலை நான் செய்தால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட வார்த்தை! இது ஹிலுனியல் இது ஹிலுனி அல் ஜன்னா வயுபாயிதுனி மினன்னா, அந்த அமலை நான் செய்தால் அந்த அமல் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்க வேண்டும். எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். ஏன்? உண்மையான வெற்றி என்ன? சொர்க்கத்துடைய வெற்றி. உண்மையான வெற்றி என்ன? மறுமையின் வெற்றி. நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் சஅல்த அன் அஸீமின், மாபெரும் ஒரு காரியத்தை, மாபெரும் ஒரு செய்தியை நீ கேட்டுவிட்டாய். அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினாய் அல்லவா, நரகத்திலிருந்து உன்னை தூரமாக்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா, அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே எதையும். ஒரு வானவரையும் அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்க முடியாது. ஒரு தூதரை அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்க முடியாது. ஒரு இறை நேசரை அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்க முடியாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு சமமாக அந்த படைப்பை ஆக்க முடியாது. தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்விற்கு சமமாக எதையும் நீ இணையாக்காதே. வெற்றியினுடைய நல்ல அமல்களுடைய முதல் படி என்ன? தௌஹீத், ஈமான், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இக்லாஸோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே கூறுவான், எனக்கு யாருடைய தேவையும் இல்லை, இணை பங்காளிகளின் தேவைகளை விட்டு தேவையற்றவன் நான். யார் பரிசுத்தமான இணை கலக்கப்படாத அமல்களை செய்து வந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சிந்தித்து பாருங்கள், இந்த முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? ஷிர்கை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தங்களை முஸ்லிம்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுஜூத் மஸ்ஜிதிலே அல்லாஹ்விற்கு செய்கிறார்கள், கபரிலே சென்று தர்காவிற்கு சென்று கபருக்கு சுஜூத் செய்கிறார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் கையேந்துகிறார்கள் வானத்தை நோக்கி அல்லாஹ் என்று. அதே முஸ்லிம் ஒரு தர்காவிலே சென்று கபரை நோக்கி கையேந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், என்னை அழை, நான் உனக்கு பதில் தருகிறேன். என்னை தவிர, எப்படி சொல்கிறார், என்னை தவிர யாரையெல்லாம் நீ அழைக்கிறாயோ, அவர்களெல்லாம் செத்துப்போனவர்கள், அவர்களெல்லாம் செத்துப்போனவர்கள், உயிரற்றவர்கள். அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், முடிந்தால் அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்திலே சென்று பிரார்த்திக்கின்றானோ, மற்றவர்களிடத்திலே சென்று பிரார்த்திக்கின்றானோ, அவனுக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால், கபாசிதி கஃபைஹி இலல் மா லியபுலுக ஃபாஹு வமா ஹுவ பிபாலிஹி வமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபீ தலால். யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட படைப்புகள், அது மரமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், உயிருள்ளவனாக இருக்கட்டும், செத்தவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களிடத்திலே சென்று யார் பிரார்த்திக்கின்றானோ அவனுக்கு உதாரணம் தண்ணீரை நோக்கி தன் கரத்தை நீட்டுபவனை போல, தன் கரத்தை நீட்டிக்கொண்டு தண்ணீரே எனக்கு என் வாய்க்கு வா வா என்று கூறினால் எப்படி அந்த தண்ணீர் அவனுடைய வாய்க்கு வராதோ அது போன்றுதான் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை. இப்படி கூறுகின்ற அல்லாஹ் என்ன சொல்கிறார், காஃபிர்களுடைய பிரார்த்தனை வழிகேட்டில் தவிர வேறு எங்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன காரணம், யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அழைக்கிறார்களோ, அவர்கள் அப்துல் காதர் என்று பெயர் வைத்தாலும் சரி, அம்மாவாசு என்று பெயர் வைத்தாலும் சரி, அவர்கள் ஆமினா என்று பெயர் வைத்தாலும் சரி, அல்லது வேறு ஒரு பெயர் வைத்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர வேறொருவரை அழைத்து பிரார்த்தனை செய்தீர்களா, அவ்வளவுதான். குஃபுர், இணை வைத்தல் இறை நிராகரிப்பாக ஆகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். யார் என்னை அழைக்காமல் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, முந்திய சமுதாயத்திலும் பிந்திய சமுதாயத்திலும் அல்லாஹ்விற்கு வைக்கப்பட்ட, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கப்பட்ட ஷிர்க்குகளிலேயே மிகப்பெரிய ஷிர்க் என்ன தெரியுமா, மிகப்பெரிய ஷிர்க் என்ன தெரியுமா, பிரார்த்தனையில் துஆவில் ஷிர்க் செய்தல். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போது அவனுடைய படைப்புகளுடைய பொருட்டை, அவனுடைய படைப்புகளுடைய வசீலாவை கொண்டு வருதல். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? இதற்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட காலம் வரை, அன்றிலிருந்து இன்று வரை நடக்கின்ற பெரிய ஷிர்க்குகளிலேயே மிக முக்கியமான ஷிர்க் என்ன, துஆவிலே ஷிர்க் செய்தல். ஆகவேதான் அல்லாஹ் தன் நபியை பார்த்து சொல்கின்றான், لا تدع مع الله إلها آخر، لا تدع مع الله إلها آخر فتكون من المعذبين. இறை தூதரே, நபியே முஹம்மதே, அல்லாஹ்வை அடுத்து அல்லாஹ்வை தவிர்த்து அல்லது அல்லாஹ்விற்கு பிறகு வேறொரு கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள். என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அவுலியாக்களை கடவுள் என்று நினைத்து பிரார்த்திக்கவில்லையே. எப்படி அவுலியாக்களை அல்லாஹ் என்று நினைத்து பிரார்த்திக்கவில்லை, அவுலியாக்களை இறைவன் என்று நினைத்து பிரார்த்திக்கவில்லை என்று சொல்லி தங்களை திருப்திப்படுத்த நாடுகின்றார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது அல்லாஹ் இவருக்கு முன்னால் பணிந்து கேட்க வேண்டிய பிரார்த்தனையை நீங்கள் அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தீர்களோ, அவர்களை நீங்கள் கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள், அவர்களை நீங்கள் இறைவனாக ஆக்கிவிட்டீர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் நீங்கள் நினைத்து பாருங்கள், மக்காவுடைய காஃபிர்கள், மக்காவுடைய முஷ்ரிக்குகள் சிலைகளை வணங்கினார்களே, லாத் உஸ்தாவை வணங்கினார்களே, இந்த லாத் உஸ்தா தான் எங்களை படைத்த கடவுள் என்று அவர்கள் சொன்னார்களா? சூரத்து ஜுமரை 39வது அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான், மக்காவுடைய முஷ்ரிக்குகளிடத்திலே, நபியே வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்படித்தானே கபரிலே சென்று பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளும் சொல்கின்றார்கள், அல்லாஹ்தான் படைத்தான், அல்லாஹ்தான் கொடுக்கிறான் என்று சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த அவுலியாக்களுடைய பொருட்டால், இந்த அவுலியாக்களுடைய துணையால், இந்த அவுலியாக்களுடைய வசீலாவால் அல்லாஹ் கொடுக்கிறான்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0442524786.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே வசீலாவை தேடுங்கள், அல்லாஹ்வை கொண்டு வசீலா தேடுங்கள், அல்லாஹ்வுடைய அழகிய பெயரை கொண்டு வசீலா தேடுங்கள், அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்களை கொண்டு வசீலா தேடுங்கள். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே தவிர, யா அல்லாஹ் இன்னாருடைய பொருட்டால் எங்களுக்கு கொடு, யா அல்லாஹ் இன்னாருடைய பொருட்டால் எங்களுக்கு தா, இன்னாருடைய பொருட்டால் இந்த துன்பத்தை நீக்கு என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரத்தை கூட குர்ஆனிலே நீங்கள் காட்ட முடியாது, நபியின் வழியிலே காட்ட முடியாது, தூய சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்றிலே காட்ட முடியாது, எந்த ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய இமாமுடைய சொல்லிலே செயலிலோ அவர்களுடைய நூல்களில் இருந்து இதற்கு ஒரு ஆதாரத்தை கூட்ட காட்ட முடியாது. மாறாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய இமாம் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், யாராவது ஒருவர் இன்னாருடைய பொருட்டால் அல்லாஹ் எனக்கு கொடு என்று சொன்னால் அது மிகப்பெரிய வெறுக்கத்தக்க ஒரு காரியம் என்று. சிந்தித்து பார்த்தீர்களா, இவர்கள் எந்த வகையிலே சுன்னா வல் ஜமாஅ சேர்ந்தவர்கள்? வாருங்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, தௌஹீதை நாம் முழுமைப்படுத்துவோமாக, தௌஹீதை பரிசுத்தப்படுத்துவோமாக, நம்பிக்கையை அல்லாஹ்வை கொண்டு இணைப்போமாக. கொடுப்பவன் அல்லாஹ், நடத்துபவன் அல்லாஹ், நன்மை அல்லாஹ்வை கொண்டுதான், தீமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமா, அல்லாஹ்வை கொண்டுதான் தேட வேண்டும். குர்ஆனிலே எத்தனை முறை அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை நீங்கள் ஓதும் போது எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள், அஊது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். இன்று என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடினால் ரொம்ப தாமதமாக வரும், அப்துல் காதர் ஜீலானியை கொண்டு பாதுகாப்பு தேடினால் உடனடியாக பாதுகாப்பு கிடைக்கும், அவுலியாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடினால் உடனடியாக பாதுகாப்பு கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஷிர்க்! இதை விட ஒரு ஷிர்க் இருக்க முடியுமா இந்த சமூகத்திலே? அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுவதிலே நம்பிக்கை வருவதில்லை, அவுலியாக்களை கொண்டு பாதுகாப்பு. எத்தனை முஸ்லிம் சகோதர சகோதரிகள் தெரியுமா, எத்துணை முஸ்லிம் சகோதரிகள் தங்களுடைய வீடுகளை பூட்டும் பொழுது மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டவருடைய பொருட்டால், அவர்களுடைய பெயரால், யா அல்லாஹ், வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்றால், துன்பம் துயரம் நீங்க வேண்டும் என்றால் அப்துல் காதர் ஜிலானியுடைய மௌலூது ஓதுங்க. யாருடைய மௌலூது? அப்துல் காதர் ஜிலானியுடைய மௌலூது. அந்த மௌலூதை அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தந்தார்களா? அன்பிற்குரியவர்களே, ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்குமே ஆனால், ஒரு இஸ்லாமிய நாடாக குர்ஆன் சுன்னாவை பேணி உண்மையான சுன்னாவல் ஜமாஅ அஹ்லு சுன்னாவல் ஜமாஅவுடைய கொள்கையின்படி ஆட்சி நடக்கின்ற ஒரு ஆட்சி இருக்குமே ஆனால், யார் இந்த சுபஹான, யார் இந்த மொய்தீன் மௌலூதை ஓதுவார்களோ அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால், அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் அவர்களை எல்லாம் முர்த்தத்துடைய பட்டியலிலே சேர்த்து கலீஃபா அவர்களுடைய தலையை கொய்திருப்பார்கள். ஏன் தெரியுமா அதை சொல்லப்படுகின்ற வாசகம் என்ன தெரியுமா? பனிரெண்டு ரக்காத்துகள் சூரத்துல் இஹ்லாஸையும் ஃபாத்திஹாவையும் பணிவோடு ஓதி தொழுதுவிட்டு அப்துல் காதர் ஜீலானி என்று அழைத்து நீங்கள் பாதுகாப்பு தேடினால், பிரார்த்தனை செய்தால், உதவி கேட்டால் அவர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பலதரப்பட்ட மக்கள் இந்த பேச்சு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பலதரப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே ஆஜராக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த முஹீதின் மௌலூதிலே இருப்பதை நீங்கள் அறிகிறீர்களா இல்லையா? கோபத்திலே சொல்லவில்லை, சாட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, என்னுடைய ஈமான், உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். குர்ஆனிலே தொழுகையிலே நீங்கள் சொல்கிறீர்கள், இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். ரப்பனா 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 என்று அழைத்ததற்கு பிறகு இங்கு யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? அப்துல் காதர் ஜீலானியை அழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படிப்பட்ட ஒரு ஷிர்கை, இப்படிப்பட்ட ஒரு இணை வைத்தலை அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருப்பார்களா? தௌஹீதுக்காகவே வாழ்ந்து, ஈமானுக்காகவே வாழ்ந்து, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த அந்த மகான், என்னை கூப்பிடுங்கள், நான் இறந்து விட்டாலும் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு உதவுவேன் என்று சொல்லி இருப்பார்களா? குர்ஆனின்படியும் சுன்னாவின்படியும் வழிநடந்த அந்த மகான் இப்படிப்பட்ட ஒரு ஷிர்கை இந்த சமூகத்துக்கு சொல்லி இருப்பார்களா? உண்மையில் ஆராயப்பட்டால், எப்போது இதை எழுதியவருடைய பெயர் தெரியவில்லையோ, இது எழுதப்பட்டதின் வரலாறு தெரியவில்லையோ, ஒரு யஹூதிதான் இந்த சுபஹான மௌலிதையோ அல்லது இந்த மௌலிதின் மௌலிதையோ எழுதியிருப்பார். முஸ்லிம்களுடைய ஈமானை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இபிலீசுடைய துணையை கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இதை பரப்பியிருப்பார். குர்ஆன் ஓதுவதிலே வரக்கத்தை தேடாத முஸ்லிம்கள், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே வரக்கத் இருக்கிறது என்பதாக. வஹாதா கிதாபுன் முபாரக்குன் அன்ஸல்லாஹு, இந்த குர்ஆனிலே வரக்கத் இருக்கிறது, நாம் இதை இறக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தும் பரக்கத், குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை, புஷ்ரா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நற்செய்தி. குர்ஆனை நீங்கள் ஓத ஓத சக்கீனா என்ற ரஹ்மத் இறங்குகிறது, அல்லாஹ் செல்வத்தை தருகிறேன் என்று வாக்களிக்கிறான். ஆனால் குர்ஆனை ஓதுவதை கொண்டு முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்து தேடுவது கிடையாது. இன்று எதை கொண்டு பரக்கத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எதை கொண்டு பரக்கத்? சுபஹான மௌலிதை கொண்டு. எதை கொண்டு பரக்கத்? மொய்தீன் மௌலிதை கொண்டு. ஆண்டிலே ஒரு முறை சுபஹான மௌலிதும் மொய்தீன் மௌலிதும் ஓதவில்லை என்று சொன்னால் வியாபாரத்திலே பரக்கத் இருக்காது, தொழிலே பரக்கத் இருக்காது, குடும்பத்திலே பரக்கத் இருக்காது. அல்லாஹ் அக்பர். ஷிர்கான செயலை கொண்டு, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற செயலை கொண்டு பரக்கத்து தேடுகின்ற சமுதாயமாக மாற்றப்பட்டிருக்கிறதே. சிந்திக்க வேண்டாமா? புரிய வேண்டாமா? ஈமான் கலப்பற்ற முறையிலே இருக்க வேண்டும், ஷிர்க்கு கலக்கப்படாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், நன்மையா தீமையா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே நடக்கிறது. சொன்னார்கள், யார் ஒருவர் தோசிய காரணத்திலே சென்றானோ, குறி பார்ப்பவனிடத்திலே சென்றானோ, அங்கு சென்று அவர்கள் சொல்வதை நம்பினார்களோ, அவர்கள் அல்லாஹுவை, அல்லாஹுவின் வேதத்தை, இந்த ஷரியத்தை நிராகரித்து விட்டார்கள். மன் அத்தா காஹினன், மன் அத்தா காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஜோசியக்காரனிடத்திலே செல்வானோ, குறி கேட்பானோ, அவன் சொல்வதை நம்புவானோ, அவன் இந்த ஷரியத்தை நிராகரித்து விட்டான். யார் இந்த நட்சத்திரத்தால் எனக்கு இன்ன நன்மை நடந்தது என்று சொன்னார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். அவர்கள் தொழட்டும், நோன்பு நோற்கட்டும், ஜகாத்தும் கொடுக்கட்டும், எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இன்று முஸ்லிம்களை பாருங்கள், எப்படி மாற்றார்கள். தங்களுக்கு நல்ல காலம் பார்ப்பதற்காக, கெட்ட காலம் பார்ப்பதற்காக பஞ்சாங்கம் வைத்திருக்கிறார்களோ, அதுபோன்று முஸ்லிம்கள் அதை அரபியிலே பலர் வைத்திருப்பதை பார்க்கலாம். ஃபால் கிதா, நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள், ராசி பலன் பார்த்து சொல்லுங்கள். இன்று இந்த வாஸ்து பார்ப்பதை எப்படி மாற்றார்கள், பழக்கப்படுத்தி இருக்கிறார்களோ, அதுபோன்று எத்தனை முஸ்லிம்கள் அதை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். தாயத்து தகடுகள் அணிவது, ஒரு முஸ்லிமுடைய வீடு தாயத்து தகடு இல்லாமல் காலியாக இருந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிலைமை. இன்று கடைக்கு வரக்கத்துக்கு தாயத், உடல் பாதுகாப்புக்கு தாயத், கண் திருஷ்டிக்கு தாயத், வியாபார செழிப்புக்கு தாயத், எத்துணை விதமான தாயத்துகள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அல்லாஹ் தமீமத்தன் ஃபகத் அஷ்ரஹ், யார் ஒரு தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். இந்த தாயத்து தகடுகள், இந்த நம்பிக்கை யாரிடத்திலிருந்து வந்தது? முஷ்ரிக்குகளிடத்திலிருந்து, யஹூதிகளிடத்திலிருந்து வந்த நம்பிக்கை. இந்த பாருங்கள் முஸ்லிம்களை, ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் குழந்தை கருப்பு கயிறு இல்லாமலா, சிகப்பு கயிறு இல்லாமலா, முடிச்சு இல்லாமலா, தாயத்துகள் இல்லாமலா, எதன் மீது நம்பிக்கை? தாயத்துகளின் மீது, தகடுகளின் மீது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் வருகிறார், பையத்து செய்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுகிறார்கள், உன்னிடத்திலே பையத்து செய்ய மாட்டேன். அவருடைய தலைவர் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, ஒன்பது பத்து பேர், ஒன்பது பேருக்கு பயா செய்து கொடுத்தீர்கள், ஒருவரை நீங்கள் விட்டு விட்டீர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கையிலே தாயத்து இருப்பதை பாருங்கள் என்று. இந்த எத்தனை நம்பிக்கை முஸ்லிம்களுடைய வீடுகளிலே பாருங்கள், பூசணிக்கா உருவங்கள், கருப்பு கயிர்கள், படிகார கல்கள், எத்துணை விதமான சிறுக்கான நம்பிக்கைகள். சிறுக் என்ற செயல் எந்த விதத்தில் இருந்தாலும் சரி மன்னிக்கப்படாத ஒரு குற்றம், அதிலிருந்து நீங்காத வரை அல்லாஹ் நன்மைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஈருலக வெற்றியினுடைய முதல் படி என்ன? தௌஹீத். ஈருலக வெற்றியினுடைய முதல் படி என்ன? ஈமான். ஈருலக வெற்றியினுடைய முதல் படி என்ன? இஸ்லாம். தௌஹீத் சுத்தமாக இருக்க வேண்டும், ஈமான் சுத்தமாக இருக்க வேண்டும், இஸ்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, லா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, இதுதான் இஸ்லாம். யார் அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. நீங்கள் எதை இணை வைத்தாலும் சரி. அடுத்ததாக இஸ்லாமின் அடுத்த அமல் என்ன? ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டது. புனியல் இஸ்லாமு அலா கம்சின். முதலாவது, லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹுவை தவிர எது எவை எவரெல்லாம் வணங்கப்படுகிறார்களோ அது அவை அவர்கள் எல்லாம் பொய், வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, வணங்குவதற்கு தகுதியானவை அல்ல. யாராக இருந்தாலும் சரி, ஜிப்ரீலும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் அல்ல, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியத்திற்குரியவர்களே, இருளக வெற்றியினுடைய இரண்டாவது படி என்ன? தொழுகை, ஐங்கால தொழுகை. ஹம்சு ஸலவாத்தின் கதபஹுல்லாஹ், ஒரு முஸ்லிம் அவனுடைய இரவு பகலிலே ஐந்து நேர தொழுகை, ஸலாத்து ஸுப்ஹ், ஸலாத்துல் முஹர், ஸலாத்துல் அஸ்ர், ஸலாத்துல் மக்ரிப், ஸலாத்துல் இஷா, இந்த ஐந்து நேர தொழுகைகளை ஒரு முஸ்லிம் எல்லா நேரத்திலும் தொழுதாக வேண்டும். எந்த ஒரு முஸ்லிம் பருவ வயதை அடைந்தானோ, பாலிகாகி விட்டானோ, எந்த ஒரு முஸ்லிமான பெண் பாலிகாகி விட்டாலோ, அவள் மீது ஐங்கால தொழுகை கடமையாகிறது. அவர்கள் ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு கிடையாது, அவர்கள் உள்ளூரில் இருக்கிறார்கள் பயணத்தில் இருக்கிறார்கள் என்ற பாகுபாடு கிடையாது, அவர்கள் விழித்திருக்கிறார்களா, அவர்கள் புத்தி சுகமுள்ளவர்களாக இருக்கிறார்களா, பைத்தியமற்ற நிலையில் இருக்கிறார்களா, அவர்களின் மீது தொழுகை கடமை, ஐங்கால தொழுகை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே யார் தொழுகையை விடுகிறார்களோ, யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவர்களை இந்த மார்க்கத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை. ரொம்ப பேர் எப்படி வணங்கி வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த தவறான புரிதலின் காரணமாகத்தான், இந்த தவறான புரிதலின் காரணமாகத்தான் இந்த சமுதாயத்திலே, இந்த முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த சமுதாயத்திலே 90க்கும் மேற்பட்டவர்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் தொழுகை இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் வசிக்கின்ற இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே, குறிப்பாக இந்த ஜில்லாவிலே, நம்முடைய முஸ்லிம் பெண்களிலும் நம்முடைய சகோதரர்களிலும் 90க்கும் மேற்பட்டவர்களிலே தொழுகை இல்லை. இந்த இஸ்லாம் சொல்லுகிறது, யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவர்களுக்கு இஸ்லாமில எந்த பங்கும் கிடையாது. அவர்கள் காஃபிர், அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அவர்கள் தீனை விட்டு வெளியேறியவர்கள். என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? தொழுகையை விடுறது பெரும் பாவம். சில பேர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, 50 வயசானதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போவோம், அதுக்கப்புறமா தொழுது போவோம். பள்ளிவாசலிலே முத்தவள்ளியாக இருப்பார்கள், தொழுகை இருக்காது அவர்களிடத்திலே. பள்ளிவாசலிலே செக்ரட்டரியாக இருப்பார்கள், அவர்களிடத்திலே தொழுகை இருக்காது. ஜமாஅத்தினுடைய தலைவர்களாக இருப்பார்கள், அவர்களிடத்திலே தொழுகை இருக்காது. முஸ்லிம்களுடைய ஜமாஅத்துக்கு தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள், தொழுகை இருக்காது. இஸ்லாமிலேயே இல்லை, அவர்கள் முஸ்லிம் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களே கிடையாது. அஹ்லு சுன்னா வல் ஜமா சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய இமாம்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய இமாம்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? தொழுகாதவனை சிறைபிடிக்க வேண்டும், 3 நாளைக்குள் தௌபா செய்து அவன் தொழுகை எடுக்கவில்லை என்றால் அவனை கொன்றுவிட வேண்டும், அவனை முஸ்லிம்களுடைய கபர்களிலே அடக்கம் செய்யக்கூடாது. ஒரு தொழுகை இல்லாதவன் இறந்து விட்டால் முஸ்லிம் மார்க்க இமாம்கள் சொல்லுகின்ற ஃபத்வா, நான் சொல்லுகின்ற ஃபத்வா இல்ல, இமாம்கள் சொல்லுகின்ற ஃபத்வா என்ன? முஸ்லிம்களுடைய கபர்களிலே அவனை அடக்கம் செய்யக்கூடாது, அவனுடைய ஜனாதாவை கழுகக்கூடாது, சுத்தி சுருட்டி கொண்டு போய் குப்பை தொட்டில கொண்டு போய் புதைச்சிடணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், சூரா தௌபாவுடைய 11வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள், فَإِنْ تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. யார் ஷிர்கை விட்டு வெளியேறி வருகிறார்களோ, இறை நிராகரிப்பை விட்டு வெளியேறி வருகிறார்களோ, அப்படி வந்ததற்கு பிறகு அவர்கள் தொழுதால், தொழுகையை நிலைநிறுத்தினால், அவர்கள் ஜகாத் கொடுத்தால், அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அப்ப இந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம்? இந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஇன் தாபு வஅகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா ஃபஹல்லு ஸபீலஹும். ஒரு முஷ்ரிக்கை நீங்கள் போரிலே கைது செய்தீர்கள், ஒரு இணை வைப்பாளனை போரிலே நீங்கள் கைது செய்தீர்கள், அவன் கைதியாக ஆனதற்கு பிறகு சொல்கிறான், இஸ்லாமை புரிந்து கொள்கிறான், நான் இனி ஷிர்க் செய்ய மாட்டேன், ஷிர்க்கை விட்டு விலகி கொள்கிறேன் என்று கூறுகிறான். இரண்டாவதாக, நான் ஐங்கால தொழுகையை தொழுகிறேன் என்று வாக்குறுதி ஷஹாதா கூறி தொழுகையை நிலைநிறுத்துகிறான். அவன் செல்வந்தனாக இருந்தால் ஜகாத் கொடுக்கிறான். அப்படி என்றால் அவனை நீங்கள் விட்டு விடுங்கள், அவனை நீங்கள் விட்டு விடுங்கள், அவன் முஸ்லீம் ஆகிவிட்டான். அல்லாஹ் நிபந்தனை இடுகிறான். யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலா நிபந்தனை இடுகிறான். ஒரு முஷ்ரிக்குடைய இஸ்லாம் சஹீஹாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகுவதற்கு அவன் தௌபா செய்ய வேண்டும் ஷிர்கிலிருந்து, அவன் இகாமத்து ஸலா தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஈதாவுஸ் ஸகா அவன் ஜகாத் கொடுக்க வேண்டும். என்ன இப்போச்சு? தொழுகையை விட்டா பெரும்பாவம் தான், ஒன்னு குஃப்ர் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுது அல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒப்பந்தம் என்ன? இந்த தொழுகைதான். யார் இந்த தொழுகையை விட்டானோ அவன் குஃப்ரிலே சென்று விட்டான், இறை நிராகரிப்பிலே சென்று விட்டான். பைனர் ரஜுல், பைனர் ரஜுல் வ பைனல் குஃப்ர் வ ஷிர்க் தர்க்குஸ் ஸலா. ஒரு அடியா குஃப்ர் ஷிர்க் இவற்றுக்கு மத்தியில இடைவெளி என்ன? இந்த தொழுகைதான். யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் குஃப்ரிலே சேர்ந்து விடுகிறார்கள், அவர்கள் ஷிர்கிலே சேர்ந்து விடுகிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அபூபக்கரிலிருந்து கடைசி சஹாபி வரை தொழுகையை விடுவதை குஃப்ர் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். தொழுகையை விடுவதை குஃப்ர் என்று ஃபத்வா கொடுத்தார்கள், இறை நிராகரிப்பு என்று சொன்னார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைமை தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ثاني الخلفاء الراشدين رضي الله عنه وارضاه அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? வயிற்றிலே சிற்றுவாளால் குத்தப்பட்டார்கள், குடல் வெளியே வந்து விடுகிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மயக்கம் உறுகிறார்கள். மிஸ்வர் இப்னு மஹ்ரமா வருகிறார், சுபுஹ் தொழுகை நேரத்திலே, உமரே உமரே எழுந்திருப்பீராக கலீபா, அதுவும் எந்த நிலையில இருக்கிறார்? வயிற்றிலே குத்தப்பட்ட ரத்தம் ஓடிய நிலையிலே இருக்கிறார். வருகிறார் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா நபியின் தோழர், உமரே எழுந்திருப்பீராக, தொழுகையை தொழுவீராக. அந்த மயக்க நிலையிலே அழுதவராக உமர் எழுகிறார். அவருக்கு உணவுக்கு தண்ணீர் ஊத்தப்படுகிறது, உணவு செய்கிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், நஅம் நஅம் லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. ஆம் ஆம், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாமிலே பங்கில்லை என்று தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறார். பார்த்தீர்களா தொழுகையுடைய நிலையை? தொழுகையுடைய நிலைமையை பார்த்தீர்களா?
இன்று முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு ஜமாஅத்து தொழுகைக்கு வராமல் வீட்டிலே ஜமாஅத்தாக தொழுகின்ற ஆண்களுடைய வீடுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தொழுகையை விட்டவர் அல்ல, ஜமாஅத்து தொழுகைக்கு வராதவர்களை. இன்று என்ன சில பேர் தங்களை குர்ஆன் ஹதீஸ்னு சொல்வாங்க, ஒட்டுமொத்த உலகத்திலையும் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸ சரியான முறையில புரிஞ்சு சரியான முறையில் அமல் செய்யக்கூடியவங்க நாங்க தான். எங்களை விட யாரு குர்ஆன புரிஞ்சது கிடையாது, எங்களை விட ஹதீஸ யாரும் சரியா விளங்கினது கிடையாது. தொழுகை எங்க, எங்க தொழுகை, வணக்க வழிபாடு எங்க, ஹதீஸ். மன இச்சைக்கு தகுந்தால் போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. என்ன சொல்லி இருக்காங்க, தூங்கிட்டீங்கன்னா மறந்துட்டீங்கன்னா எப்ப எந்திரிச்சீங்களோ எப்ப நீங்க ஞாபகம் வச்சு தொழுதுங்க. எப்படிப்பட்ட மன இச்சை பாருங்கள், எப்படிப்பட்ட ஹதீஸ் புனைப்பு, ஹதீஸிலே தங்களுடைய மன இச்சை புகுத்துவதை பாருங்கள். ஒரு நிர்பந்தத்திலே யதார்த்தமாக மறந்துவிட்டால், அசதி மேலிட்டு உங்களை அறியாமல் நீங்கள் தூங்கி தவறிவிட்டால் நீங்கள் எழுந்தவுடன் தொழுது கொள்ளுங்கள், ஞாபகம் வந்தவுடன் தொழுது கொள்ளுங்கள். அதுதானே அந்த நபிமொழியினுடைய அர்த்தம். எந்த விதமான ஏற்பாடும் செய்யாமல் முற்றிலும் அலட்சியமாக தூங்கியதற்கு பிறகு எழுந்து தொழுவதற்காக இந்த நபிமொழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஞாபகம் இல்லை, இரண்டு நேர தொழுகைகள், இரண்டு நேர தொழுகைகள். அந்த தொழுகைகள் முனாஃபிக்குகளுக்கு சிரமமாக இருக்கும். அதாவது அந்த தொழுகைகளுக்கு ஜமாஅத்து தொழுகை, அந்த தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றாதவர்களை முனாஃபிக்குகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். என்னையும் உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன், என்னையும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். என்ன சொன்னார்கள், இரண்டு நேர தொழுகைகள், இரண்டு நேர தொழுகைகள். அந்த தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுவது முனாஃபிக்குகளுக்கு சிரமமாக இருக்கும். ரெண்டு நேர தொழுகைகள் என்ன, ஐஷாவுடைய தொழுகை, சுபுஹுடைய தொழுகை. இங்கு பேச்சு என்ன தௌஹீத், இங்கு பேச்சு என்ன நபி வழி. இங்கே மஸ்ஜிதுகள் பாழடைந்து கிடக்கின்றன, இங்கே மஸ்ஜிதுகளிலே தப்புகள் இல்லை. என்ன தௌஹீத், என்ன குர்ஆன் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹல ஜன்னா, ரெண்டு நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுதால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். என்ன தொழுகை, என்ன தொழுகை தெரியுமா யாருக்கும், ரெண்டு நேர தொழுகையில் குறிப்பாக ஆண்கள் அந்த தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுதால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 044-2524-7866.
அசருடைய தொழுகையை யார் ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இந்த ஹதீஸ் ஞாபகம் வரல. மறுமையின் வெற்றிக்கு, உலகத்தின் கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் இதுக்கெல்லாம் புரட்சி கிடையாது, இதுக்கெல்லாம் போராட்டம் கிடையாது, இதுக்கெல்லாம் குரல் கிடையாது. எதுக்கு குரல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு தொழுகையை பற்றி, யார் இந்த தொழுகையை விடுவார்களோ அந்த தொழுகையை யார் விட்டார்களோ அவர்களுடைய சொத்து, சுகம், செல்வம், குடும்பம் அனைத்தையும் இழந்து நடுத்தருவில் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் ஆனதை போன்று. அந்த தொழுகை என்ன தொழுகை, ஸலாத்துல் அஸர், மன் தரக ஸலாத்துல் அஸர் ஃபகன்னமா உத்ரா அஹ்லுஹு வமாலுஹு. யார் அஸர் தொழுகையை விட்டானோ அவனுடைய குடும்பத்தை இழந்தவனை போல, அவனுடைய சொத்து சுகத்தை இழந்தவனை போல. எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய போரிலே முஷ்ரிக்குகளை சபித்தார்கள், காஃபிர்களை சபித்தார்கள். தொழ முடியாமல் நம்மை ஆக்கிவிட்டார்களே, இந்த காஃபிர்களுடைய முஷ்ரிக்குகளுடைய கபரை அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் என்று. அந்த நடு தொழுகை எது? சலாத்துல் அஸர், அஸருடைய தொழுகை. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகை ஒரு முஸ்லிமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம். அஸ்ஸலவாத் மின ஸலாத்தி இலா ஸலா, ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை, இந்த இவற்றில் இடையில் நடக்கின்ற எல்லா சிறு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு தெரியுமா, லவ் அன்ன நகரம் பிபாபி அஹதிக்கும், உங்களுடைய உங்கள் ஒருவருடைய வாசலுக்கு அருகிலே ஒரு நதி ஓடுகிறது, அந்த நதி சுத்தமான நதி, ஆழமான நதி, ஓடுகின்ற நீர், அதிலே ஐந்து முறை குளித்தால் அழுக்கு இருக்குமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அழுக்கு இருக்காது என்று. அதுதான் ஐந்து நேர தொழுகைகளுக்கு உண்டான உதாரணம். ஒரு முஸ்லிம் ஐந்து நேர தொழுகைகளை தொழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், முஸ்லிமுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். தொழுகை ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குண்டான சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹதீஸுகளிலே சொல்கிறார்கள், அடியான் தொழுகைக்கு நின்றுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார், அடியான் தொழுகைக்கு நின்றுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே முன்னால் துப்ப வேண்டாம், அவனுடைய கவனம் திரும்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்களை பற்றி புகழ்கிறானோ, எங்கெல்லாம் மூமின்களுக்கு வாக்கு சொல்லுகின்றானோ, சிந்தித்து பாருங்கள், குர்ஆனை கொண்டு வெற்றியை தேடுங்கள், குர்ஆனை படித்து புரிய முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய தலைவருடைய கண் கொண்டு குர்ஆனை பார்க்காதீர்கள், உங்களுடைய இயக்கத்தின் கண்ணாடியை போட்டுக்கொண்டு குர்ஆனை பார்க்காதீர்கள், உங்களுடைய ஜமாத்துடைய கண்ணை கொண்டு குர்ஆனை பார்க்காதீர்கள், முஸ்லிம் என்ற கண்ணை கொண்டு குர்ஆனை பாருங்கள், நீங்கள் இஸ்லாமியன் என்ற கண்ணை கொண்டு குர்ஆனை பாருங்கள், நீங்கள் ஒரு மூமின் என்ற கண்ணை கொண்டு குர்ஆனை பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற கண்ணை கொண்டு குர்ஆனை பாருங்கள். இயக்க சிந்தனை வேண்டாம், ஒரு நிறவெறி வேண்டாம், ஒரு குறுகிய ஒரு குறுகிய மனப்பான்மை வேண்டாம். குர்ஆனை அல்லாஹ்வுடைய நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை எனக்கு புரியவை. எப்படி இந்த குர்ஆனை நபி கற்றுக் கொடுத்தார்களோ, எப்படி இந்த குர்ஆனை கொண்டு சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்களோ, அதுபோன்று குர்ஆனை புரியக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு தா என்று கேட்டு குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன், அதே குர்ஆன் என்று இருக்கிறது, அதே குர்ஆன் சஹாபாக்களுக்கு எந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ அதே குர்ஆன் இன்று இருக்கிறது. ஏன் நேர்வழி இல்லை? முஸ்லிம் ஒரு இயக்கத்திற்கு, ஒரு முஸ்லிம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமாஅத்தின் தலைவருக்கு கட்டுப்பட்டு விட்டான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட, ரசூலுல்லாவிற்கு கட்டுப்படுவதை விட என்னுடைய ஜமாஅத் எப்படி சொல்லுதோ, என்னுடைய தலைவர் எப்படி சொல்கிறாரோ அப்படித்தான் குர்ஆனை நான் புரிவேன். முஸ்லிமுடைய அகீதா, உன்னுடைய அகீதா என்ன, உன்னுடைய கொள்கை என்ன, நான் ஒரு முஸ்லிம், என்னுடைய அகீதா என்னுடைய கொள்கை இது என்று சொல்வதற்கு பதிலாக இன்று எப்படி கொள்கை மாறிவிட்டது, நான் இந்த ஜமாத்தை சேர்ந்தவன் எனவே என்னுடைய கொள்கை இது, நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவன் எனவே என்னுடைய பாலிசி என்னுடைய கொள்கை இது, நான் இந்த ஒரு ஜமாத்திற்கு இந்த ஒரு ஒரு பார்ட்டிக்கு சொந்தக்காரன், இந்த பார்ட்டியினுடைய மெம்பர் எனவே இந்த கொள்கை இது. மஅதல்லாஹ், அல்லாஹ் அக்பர். எங்கெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் மூமின்களுக்கு வெற்றியை சொல்லுகின்றானோ, சொர்க்கத்தின் வெற்றியாயினும் சரி உலகத்தின் வெற்றியாயினும் சரி, எங்கெல்லாம் மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் ஒரு பெயரை சொல்லுகிறானோ அந்த இடத்திலே இரண்டாவதாக தொழுகையை சொல்லுகிறான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், ذالிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். அடுத்து என்ன, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள். எங்கே மூமின்கள்? தங்களுடைய இயக்கங்களுக்காக, தங்களுடைய கோஷங்களுக்காக, தங்களுடைய கூட்டங்களுக்காக எத்துணை நேர தொழுகைகளை வீணடிக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி வெற்றியை இறக்குவான், அல்லாஹ் எப்படி வெற்றியை தருவான்? அல்லாஹ் தருகிறான் வெற்றியை, வாக்குறுதியாக தருகிறான், சத்தியம் விட்டு சொல்கிறான், பயபக்தியோடு இறை அச்சத்தோடு நடுக்கத்தோடு தொழக்கூடிய மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். இங்கே தொழுகை எப்படி இருக்கு? தொழுகையுடைய லட்சணம் சண்டை, பெருமை. உனக்கு போட்டிக்காக வேண்டி நான் ஒண்ணு செய்வேன். எப்படி உனக்கு போட்டிக்காக நான் ஒண்ணு செய்வேன்? அல்லாவுக்காக, அல்லாவுடைய தீனுக்காக அல்ல, கண்மூடித்தனமாக, கண்மூடித்தனமாக, இறை அச்சத்திற்கு மாற்றமாக எப்படியாவது சண்டையை கலப்பணும், எப்படியாவது குழப்பணும், அவ்வளவுதான். சுன்னத்து குர்ஆன் அதெல்லாம் சுக்கி அந்த பக்கம் வை. யார் குர்ஆனை நம்பினார்களோ, உறுதியாக பற்றி பிடித்தார்களோ, இயக்கத்தை அல்ல, ஜமா கூட்டத்தை அல்ல, எதை, யார் குர்ஆனை பற்றி பிடித்தார்களோ, தொழுகையை நிலைநிறுத்தினார்களோ, தொழுகையை நிலைநிறுத்தினார்களோ, இத்தகைய சீர்திருத்தவாதிகளின் நன்மையை நாம் வீணாக்க மாட்டோம். ஏறக்குறைய குர்ஆனிலே 500 மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தொழுகையை வலியுறுத்துகிறான். ஆகவேதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ரசூலுல்லாஹிவின் தீர்ப்பு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பு, ஒட்டுமொத்த தூய்மையான மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாமிலே பங்கு இல்லை. பாருங்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ஐயுல் அமாலி அஃபல், அமல்களிலே மிக சிறந்தது என்ன, அமல்களிலே மிக சிறந்தது என்ன? உடனே பதில் வருகிறது, அஸ்ஸலாத்து லிவக்திஹா, நேரம் வந்தவுடன் தொழுது விடு. எங்க நேரம் வந்துச்சோ, எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், காபாவிலே, மக்காவிலே, ஹரம் ஷெரீஃபிலே தொழுவது ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை? ஒரு தொழுகைக்கு 100,000 நன்மை. நீ உனக்கு தொழுகை நேரம் வந்தவுடன் காபாவுல போய் தொழுது கொள்ளலாம் என்று தாமதிக்காதே. ஐனமா, எங்கே உன்னை தொழுகை அடைந்ததோ அங்கே நீ தொழுது விடு. யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம், ஒரு தொழுகையை தவற விடுவது தெரிந்த நிலையில், அறிந்த நிலையில், மன் தரக ஸலாத ஆமிதன், தெரிந்த நிலையில் தொழுகையை யார் விடுகிறானோ அவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியத்துக்குரியவர்களே, வெற்றியினுடைய இரண்டாவது படித்தரம் தொழுகை, இபாதத், வணக்க வழிபாடு. எத்துணை தொழுகைகள், அபர்வான தொழுகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கடமையாக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்லம் சொல்லி தந்தார்கள், அந்த பர்வான தொழுகைகளுக்கு முன்னால் தொழப்பட வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள், இரவிலே தொழ வேண்டிய நஃபிலான தொழுகைகள், பகலின் ஓரங்களிலே தொழ வேண்டிய நஃபிலான தொழுகைகள். இன்று முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய கவனங்களை திருப்பிவிட்டார்கள் பாருங்கள். சைத்தான் அவர்களை எப்படியெல்லாம் திசை திருப்பி விட்டான் பாருங்கள். பெரும்பாலானவர்களுடைய வீடுகளை சைத்தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், இபிலீஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எதன் மூலமாக? எதன் மூலமாக? டிவியின் மூலமாக, அதனுடைய காட்சிகளின் மூலமாக, சினிமாக்கள், இந்த சீரியல்களின் மூலமாக இபிலீஸ், இபிலீஸ் அங்கே வணங்கப்படுகிறார், இபிலீஸுக்கு அங்கே வழிபடப்படுகிறது, சைத்தான் அங்கே திருப்தி, அதை சைத்தானுக்கு திருப்தி செய்யப்படுகிறது. தொழுகைகளை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சிக்கரை, நினைவை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக, ஆகிரத்தை மறந்தவர்களாக. அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்கள் காலையிலே குர்ஆன் ஓதுவார்கள், மாலையிலே குர்ஆன் ஓதுவார்கள், சூரியன் உதயமாவதற்கு முன்னால் அல்லாஹ்வை சிக்கர் செய்வார்கள், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹ்வை சிக்கர் செய்வார்கள், இரவிலே மூமின்கள், முஸ்லிம்கள் குர்ஆன் ஓதுவார்கள், இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சொல்கிறானா இல்லையா? தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅ. மூமின்கள் அவர்களுடைய விழாக்கள் படுக்கையிலிருந்து விலகி இருக்கும், அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்டுக் கொண்டிருப்பார்கள், பயந்தவர்களாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர். இந்த மூமின்களுடைய விழாக்கள் படுக்கையிலிருந்து விலகி இருக்கிறது, எதிலே? எதிலே? சைத்தானை பார்ப்பதிலே, சைத்தானுடைய அந்த வாசகங்களை கேட்பதிலே. அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களை பற்றி, கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், மூமின்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள் என்று. ஆம், மூமின்கள் யார்? அல்லாஹ் சொல்லுகின்ற மூமின்கள் அல்ல, தங்களை மூமின், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த பெயர் தாங்கிகள். இவர்கள் எப்படி இரவிலே குறைவாக விழித்திருக்கிறார்கள் உண்மையில், எதிலே? கிரிக்கெட் பார்ப்பதிலே, எதிலே? விளையாட்டு பார்ப்பதிலே, எதிலே? சீரியல்கள் பார்ப்பதிலே, எதிலே? சினிமாக்கள் பார்ப்பதிலே, எதிலே? ஆடல் பாடல்கள் பார்ப்பதிலே. அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், அதிகாலையிலே அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் மூமின்கள் என்று. இன்னைக்கு பேப்பர்ல கிரிக்கெட் 3 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு சீக்கிரமா படுத்துட்டு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, ஃபுல்லா டீ காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு சொல். இது பெருமையா வேற பேசுவாங்க வெளியில வந்து. அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களை பார்த்து, மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜதம் வகியாமா, மூமின்கள் இரவிலே நின்ற நிலையிலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பார்கள், சுஜூதிலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று. இந்த மூமின்கள் இன்று முஸ்லிம்கள் இரவு கழிக்கிறார்கள். எப்படி சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். மறுமையினுடைய வெற்றி எப்படி கிடைக்கும்? மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம், பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நாம் நம்மையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவுனுடைய 3வது பகுதியிலே அல்லாஹ் இறங்கி வருகிறான். இரவுனுடைய 3வது பகுதியிலே அல்லாஹ் இறங்கி வருகிறான் முதல் வானத்திற்கு. அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் ஸாயிலின் ஃபஉத்தியா, யாராவது என்னிடத்திலே கேட்பார்களா, நான் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபிர் லஹ், யாராவது மன்னிப்பு கேட்கிறார்களா, நான் அவர்களை மன்னிக்கிறேன். யாராவது கடனாளி இருக்கிறார்களா, தன்னுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு கேட்கிறார்களா, அவர்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் அந்த நேரத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். ஆனால் பாருங்கள் நம்முடைய நிலைமை, பகல்லாம் ஏதாவது இந்த துன்யாவுடைய வேலைகளிலே உழைத்து விட்டு. ஒரு ஹதீஸிலே இப்படியும் வருகிறது, கழுதைகள் தூங்குவது போன்று தூங்குகிறார்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு சஹீஹான ஹதீஸிலே, சைத்தான் ஒரு அடியான் ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அவனுடைய தலை மாட்டிலே 3 முடிச்சுகளை போடுகின்றான். தூங்கு தூங்கு, அவன் எழுந்து உளு செய்து விட்டு இபாதத்து செய்தால் அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றன. இல்லை, சைத்தானுடைய பேச்சு கேட்டு இன்னும் இரவு இருக்கிறது தூங்கு தூங்கு என்று தூங்கி அவன் கடைசியில் சுபுக நேரத்தில் தான் எழுந்திருக்கிறான் என்று சொன்னால், ஃபதாலிக ரஜுல் பால ஷைத்தானு ஃபி உதுனை, சைத்தான் அவனுடைய காதுகளிலே சிறுநீர் கழித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று தஹஜ்ஜத் தொழுகை என்ன, சுபுக தொழுகையை கோட்டை விடக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 12 ரக்அத்துகள் இருக்கின்றன, யார் அந்த 12 ரக்அத்துகளை தொழுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு கோட்டை. ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த 12 ரக்அத்துகளை தொழுதால் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு கோட்டை. சுப்ஹானல்லாஹ். எந்த கோட்டை உங்களுக்கு வேண்டும்? சொர்க்கத்துடைய கோட்டை வேண்டுமா, துன்யாவுடைய கோட்டை வேண்டுமா? என்ன கோட்டை வேணும்? எது வேணும்? சொர்க்கத்துடைய கோட்டை. ரொம்ப ஈஸிங்க. அங்க 1 ஸ்கொயர் ஃபீட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, சொர்க்கத்தினுடைய 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? தெரியுமா? ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, சொர்க்கத்தினுடைய 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள இடம் எவ்வளவு தெரியுமா, விலை தெரியுமா? லமௌதியு கதமின் ஃபில் ஜன்னா கைரும் மின துன்யா வமா அலைஹா, சொர்க்கத்திலே 1 ஸ்கொயர் ஃபீட், 1 பாத அடி இடம் இந்த முழு துன்யாவையும் இதனுடைய செல்வங்களையும் விட விலை மதிக்கத்தக்கது. அல்லாஹு அக்பர். 1 ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த மொத்த துன்யாவை விலைக்கு கொடுத்தாலும் சரி, அதை விட அது காஸ்ட்லியானது. அந்த சொர்க்கத்திலே 1 மாளிகை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2000 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள மாளிகை கிடையாது. அது சொர்க்கத்தினுடைய மாளிகையிலே குறைந்தது 70,000 அறைகள் இருக்கும். அதனுடைய 1 கல் தங்கமாக 1 கல் வெள்ளியாக இருக்கும். ரசித்து பாருங்கள். அந்த 12 ரக்அத்துகள் என்ன? சுபுஹுக்கு முன்னால் 2 ரக்அத்துகள், லொஹருக்கு முன்னால் 4 ரக்அத்துகள், லொஹருக்கு பின்னால் 2 ரக்அத்துகள், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்அத்துகள், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்அத்துகள். இந்த 12 ரக்அத்துகளை நீங்கள் தொழுதால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சொர்க்கத்திலே ஒரு மாளிகை. இந்த ரக்காத்துகளை தொழுகாமல் நாம் வீணடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தினுடைய ஒரு மாளிகையை இழந்து கொண்டிருக்கிறோம். தொழுகையின் விஷயத்திலே கவனிக்க வேண்டியவை அதனுடைய நேரங்களை கவனித்தல், ஆண்கள் ஜமாஅத்து தொழுகையிலே கவனம் செலுத்துதல், பிறகு தான் தொழுகின்ற தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் இருக்கிறதா, அடுத்து தான் தொழுகின்ற தொழுகையிலே உள்ளச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா, மறுமையின் நினைவு இருக்கிறதா, ஆகிரத்தினுடைய நினைவு இருக்கிறதா, அல்லாஹ்வின் அச்சத்தால் தொழுகையின் அழுகிறோம் தொழுகையிலே அழுகிறோமா. இன்று தங்களை குரான் ஹதீஸ் வாதிகள் என்று சொல்கின்ற மக்கள் தொழுகையில் அழுகின்ற மக்களை பார்த்து நக்கல் அடிக்கிறார்கள், தொழுகையில் அழுகின்ற மக்களை பார்த்து நாடகம் ஆடுகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள், நடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வே பயந்து கொள்ள வேண்டாம். தொழுகையிலே அழுவது நபிமார்களுடைய சிஃபத் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா பனி இஸ்ராயலுடைய கடைசி வசனத்தை படித்து பாருங்கள்.
இதா சுத்லா அலைஹிம் ஆயாது ரஹ்மானி கவ்வு சுஜ்ஜதவு.
ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதிலே விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யஹிர்ரூன லில் அஸ்கான் யபுக்கூன் வயஸீதுஹும் குஷூஆ. தொழுகையிலே அவர்கள் அழுவார்கள், அழுது சுஜூதிலே விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை பற்றி மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுக்கு அச்சத்தை அதிகப்படுத்தும், அவர்கள் அழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அழுவார்கள். அன்னை ஆயிஷா சொல்கின்றார்கள், ஒரு பாத்திரத்திலே நீர் கொதிக்க வைக்கப்பட்டால் அந்த கொதிக்கும் நீரிலிருந்து வருகின்ற சப்தத்தை போன்று ரசூலுல்லாஹ் அழக்கூடிய சப்தம் இருக்கும் என்பதாக. இன்று தங்களைத்தான் முழுமையான நேர்மையான குர்ஆன் ஹதீஸ் வாதிகள் என்று சொல்பவர்கள் தொழுகையில் அழக்கூடியவர்களை பார்த்து எப்படி கிண்டல் அடிக்கிறார்கள். இவர்கள் நடிக்கின்றார்களா, இவர்கள் மக்களுக்கு காட்டுகின்றார்களா? யா அல்லாஹ், எங்கே ஈமான் சென்று விட்டது சிந்தித்து பார்த்தீர்களா? நம்முடைய தொழுகையிலே உள்ளச்சம் வருகிறது, அழுகிறோமா? ஓதப்படுகின்ற வசனங்களை கேட்டு நடுங்கின்றோமா? தொழுகையிலே மனவுறும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம், ஆனால் துன்யாவுடைய நினைவு அல்லாஹ்வுடைய திக்ர் கூறிக்கொண்டே இருக்கிறோம். தொழுகை என்ன? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆன் அல்லாஹ்வுடைய திக்ர், ருக்குவிலே அல்லாஹ்வுடைய திக்ர், ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திக்ர், சுஜூதிலே அல்லாஹ்வுடைய திக்ர், ஒவ்வொரு நிலைமையும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான் தொழுகை. திக்ர்களிலே உயர்ந்த திக்ர் என்ன? தொழுகை. வாக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி. மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், எந்த நபியிடத்திலே அல்லாஹ் பேசினானோ, எந்த நபியை பார்த்து மூசாவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், உன் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னானோ, அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அடுத்து தொழுவீராக என்னுடைய திக்ருக்காக. இந்த ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஆன்மீகத்திலே உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டோம். நாங்கள் எப்படி ஆன்மீகத்திலே உச்சத்தை அடைந்து விட்டோம்? எங்களுடைய தரஜா ஷரியத்தை தாண்டி, தரீக்கத்தை தாண்டி, மாரிஃபத்தை தாண்டி ஹக்கீக்கத்திலே சென்று விட்டது. எங்களுக்கு இனி தொழ தேவையில்லை. யா அல்லாஹ், மூசா நபி அடைந்து விட்ட தரஜாவை விட இவர்கள் அடைந்து விட்டார்களா? கல்லா வல்லா. அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், அல்லாஹ் பேசினார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரசிடத்திலே அரசிலே சென்று அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள். இமாமுல் அம்பியா வல் முத்தகீன் சையதுல் பஷர் அலல் இஸ்லாம். அவர்களை விட சிறந்த ஒரு தூதரோ மனிதரோ அல்லாஹ்விடத்திலே யாரும் கிடையாது. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய அந்த மயக்கத்திலே இருக்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் வரும் பொழுது அவர்களுக்கு உஷார் செய்யப்படுகிறது. அவர்கள் எழுகிறார்கள், ஒரு பக்கம் அலி, இன்னொரு பக்கம் உசாமா. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய புஜத்தை பிடித்துக் கொள்கிறார்கள், எழ முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் தரையிலே சீக்கின்றன. அந்த நிலையிலே கொண்டு வரப்பட்டு மஸ்ஜிதிலே நிறுத்தப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வை விட ஆன்மீகத்திலே கரை கடந்து சென்று விட்டார்களா? எப்படிப்பட்ட ஏமாற்றம் பாருங்கள். தாங்கள் நரகத்திற்கு செல்வது மட்டுமல்ல, பல இடங்களிலே பல அப்பாவி முஸ்லிம் பெண்களை, பல அப்பாவி முஸ்லிம்களை எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள்? நீங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நேர தொழுகைக்கு 5 ரூபா கணக்கு பேணி, ஒரு நேர தொழுகைக்கு 10 ரூபா உங்களுக்கு எவ்வளவு முடியும், 5 ரூபாயிலிருந்து 50 ரூபா 500 ரூபா வரைக்கும் கணக்கு பண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க அதை உங்களுக்கு அல்லாட்ட பேசி உங்களுக்கு சமரசம் பண்ணி வச்சிருவோம், உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவோம். யா அல்லாஹ், எப்படிப்பட்ட வழிகேடு பாருங்கள். இந்த தொழுகை அல்லாஹுடைய அன்போடு நிறைவேற்றப்பட வேண்டும், அச்சத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். இத்தனை விஷயங்களை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் தொழுகிறான் ஆனால் அவசர அவசரமாக தொழுகிறான், ருக்குவிலே சரியாக நிற்பது கிடையாது, ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு சரியாக நிற்பது கிடையாது. நீங்க பார்த்திருக்கலாம் சில பேர், ரசூலுல்லாஹ் உதாரணத்தோடு சொல்றாங்க, காக்கா கொத்துறது போல கொத்துறோம், ஒரு கோழி கொத்துறது போல கொத்துறோம், நரியும் நாய் இப்படி இப்படி பார்க்கிற மாதிரி தொழுகையில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறான் தொழுகை. இவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், திருடனிலே மிக கெட்ட திருடன் இவன் தான். யாருங்க, அஸ்வா உன்னாசி சிர்கதன் அல்லதி யஸ்ரிகு ஃபி ஸலா, திருட்டிலே கெட்ட திருடன் யார், யார் தொழுகையில் திருடுகிறானோ.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
ஒருவன் வந்து தொழுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அவரை கூப்பிட்டார்கள், நீ தொழவில்லை திரும்ப தொழு என்று சொன்னார்கள். திரும்ப தொழுகிறார், திரும்ப வருகிறார், நீ தொழவில்லை திரும்ப தொழு என்று 3 முறை 4வது முறை அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே இப்படித்தான் எனக்கு தொழ தெரியும், தொழ கற்றுக் கொடுங்கள் என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக அமைதியாக எப்படி தொழ வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுத்தருகிறார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த உம்மத்திலே கேடு கட்டவன் யார் தெரியுமா, தொழுகையினுடைய நேரம் வருவது, தொழுகையினுடைய நேரம் முடிவதை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பான், அந்த கடைசி நேரம் வந்தவுடன் அவசர அவசரமாக ஒழு செய்து விட்டு அவசர அவசரமாக தொழுது முடிப்பான். இவன் கேடு கட்டவன், அல்லாஹ் பாதுகாக்கவன், தொழுகையாளி ஆனால் அதை பேணாதவன். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வெற்றியினுடைய 2வது படித்தரம் என்ன, இந்த தொழுகை. இந்த தொழுகை இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது. ஆகவேதான் போர்க்களத்திலே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், போர்க்களத்திலே எதிரிகளுடைய வாளுக்கு முன்னால், எதிரிகளுடைய அம்புக்கு முன்னால் நிற்கும் போது கூட அல்லாஹ் தொழுகையை மன்னிக்கவில்லை. நீங்கள் தொழவில்லை என்றால் பரவாயில்லை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு கூட்டம் நபியோடு சேர்ந்து ஒரு ரகாத்தை தொழட்டும், இன்னொரு கூட்டம் போர் புரியட்டும், பிறகு அந்த கூட்டம் செல்லட்டும், யார் போரில் இருந்தார்களோ அவர்கள் வந்து அடுத்து தொழட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை விட ஒரு பெரிய ஒரு உதாரணம் உங்களுக்கு தேவையா? போரில எதிரிகளுக்கு முன்னால் நிற்கும் போது கூட தொழுகையை விடுவதை அல்லாஹ் மன்னிக்கவில்லை, தொழுதே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். திரும்புவதற்கு கூட, கண் சிமிட்டுவதற்கு கூட எதிரிகள் உங்களை விட்டு வைக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் தான் அது மன்னிக்கப்படுகிறதே தவிர, இல்லை என்றால் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அந்த நடந்து கொண்டே ஓடிக்கொண்டே நீங்கள் சொல்லதாக வேண்டும். எப்படிங்க, யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அடுத்ததாக ஜகாத், வெற்றியினுடைய 3வது படித்தரம், 3வது அடி என்ன, ஜகாத். அல்லாஹ் குர்ஆனிலே தொழுகை ஜகாத் ரெண்டையும் சேர்த்தே சொல்லுகிறான். எப்படி தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாமிலே பங்கு இல்லையோ அது போன்று ஜகாத் கொடுக்காதவனுக்கு இஸ்லாமிலே பங்கு இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சேர்த்து சொன்னார், முந்தி வசனங்களை உங்களுக்கு குறிப்பிட்டேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு கூட்டம் உருவானார்கள். எப்போதும் இந்த ஜமாஅத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இபிலீசுடைய கூட்டாளிகள். யார் ஜமாஅத்தை விட்டு விலகுகிறார்களோ, யார் ஜமாஅத்தை விட்டு ஒரு இயக்கமாக, ஒரு கூட்டமாக, தங்களை ஒரு பிரிவாக, பிளவாக எடுத்துச் செல்கிறார்களோ இவர்கள் இபிலீசுடைய கூட்டாளிகள். ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு விருப்பத்தை கொடுக்காது. குர்ஆனுடைய சட்டங்கள், நபி வழியினுடைய சட்டங்கள் அவர்களை திருப்திப்படுத்தாது. அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்திடத்தில் ஜிஹாது செய்வது நம்முடைய கடமை. ஜிஹாதுனா உடனே ராங்கான மீனிங் எடுத்துறாரு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்கு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், தொழுவோம் ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டோம். செல்வம் எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் விரும்பி எப்படி விரும்பினால் கொடுப்போம், கலீஃபாவிடத்திலே பைத்துல் மாலுக்கு ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். என்ன செய்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? லவ் காதிலன் மன் ஃபர்ரக பைன அஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையும் ஜகாத்தையும் யார் பிரித்தானோ அவனிடத்திலே நான் போர் புரிவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தங்கம் வெள்ளியை சேகரித்து, யார் ஒட்டகங்களை வைத்திருந்து, ஆடு மாடுகளை வைத்திருந்து, செல்வத்தை வைத்திருந்து ஜகாத்து கொடுக்கவில்லையோ, நாளை மறுமையில் அவன் வரும்போது அவனுடைய தங்கங்கள் எல்லாம் நெருப்பு கங்குகளாக மாற்றப்பட்டு அவனுடைய நெற்றியிலே முதுகிலே சூடு போடப்படும். குர்ஆனிலும் அல்லாஹ் இதை
சொல்கிறான். فَتُكْوَى بِهَا جِبَاهُهُمْ وَجُنُوبُهُمْ وَظُهُورُهُمْ هَذَا مَا كَنَزْتُمْ لِأَنفُسِكُمْ فَذُوقُوا مَا كُنتُمْ تَكْنِزُونَ.
الله أكبر. இந்த தங்கங்கள், இந்த வெள்ளிகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, அநாதைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுக்கப்படாமல் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை நீங்கள் கேட்கவில்லையா? நரக நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். யார் செல்வத்தை சேகரித்து ஜகாத்து கொடுக்காமல் அதை பாதுகாத்து வைத்தானோ அவர்களை அது அழைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஜமஅ மாலன் அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததஹு யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹு கல்லா லயும்பதன் ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் முகதா. அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததஹு, சேர்த்து சேர்த்து எண்ணி எண்ணி வச்சிருக்கிறான். ஆசை காசு பணம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரு இவனை சுத்தமா என்ற நரகத்திலே போடப்படும். இவனை சுத்தமா என்ற நரகத்திலே போடப்படும். சுத்தமா என்ற நரகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மூட்டிய நெருப்பாகும் அது. அதை பற்றி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். ஒரு பெண்மணி வருகிறார்கள் ரசூலுல்லாவிடத்திலே ஒரு சட்டம் கேட்பதற்காக. கையிலே இரண்டு மொத்தமான வளையல் அணிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசிலம் கேட்டார்கள், அத்து அத்தீன ஜகாத்தஹுமா. இங்க இன்னொரு வார்த்தையை கேட்டுங்க, அதையும் நம்ம சொல்லிட்டு போவோம். அத்து அத்தீன ஜகாத்தஹுமா ஏனென்று சொன்னால், இன்று அரபி மொழி தெரியாத ஜாஹில்கள், முட்டாள்கள், அரபி மொழி தெரியாத மடையர்கள் குர்ஆனுக்கு தர்ஜுமா செய்ய வந்து விட்டார்கள். அரபி மொழி தெரியாத வீரர்கள் மார்க்கத்திலே ஃபத்வா கொடுக்க வந்து விட்டார்கள். அரபி மொழி தெரியாத முட்டாள்கள் குர்ஆன் ஹதீஸிலே ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் இனம் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் அந்த பெண்மணியை பார்த்து, அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, இந்த ரெண்டு வளையல்களுக்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா? அப்ப என்ன அர்த்தங்க? இந்த வளையல் உன்னிடம் இருக்கும் போதெல்லாம் இதற்குரிய ஜகாத்தை நீ கொடுத்துக் கொண்டிருக்கிறாயா? இதுக்கு எப்படி முட்டாள்கள் அர்த்தம் செய்கிறார்கள், அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, கொடுத்து விட்டாயா என்று. எங்க முபாரிய ஒரு முகாத்தவி முன்னிலையில் உள்ளவரை பார்த்து அழைக்கப்படுகிறது. ஃபேல் முஸ்தமிர், தொடர் செயலை காட்டக்கூடிய ஃபேல் அது. நீ இந்த ரெண்டுக்குரிய ஜகாத்தை கொடுத்து வருகிறாயா? அப்படி கொடுக்கவில்லை என்றால் இன்னஹுமா லசிவாரானி மின்னார், இது நரக நெருப்பினுடைய இரண்டு வளையல்களாகும் உனக்கு. நரக நெருப்பினுடைய இரண்டு வளையல்களாகும். அந்த நபி சஹாபாக்களுடைய அந்த பெண்மணிகளின் அல்லாஹ்வுடைய பயத்தை பாருங்கள், மன அல்லாஹ்வுடைய மறுமையின் அச்சத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், இந்தாங்க வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த ரெண்டு வளையல்களையும் கழட்டி அப்படியே அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்கள். யாரிடத்திலே 85 கிராமுக்கு மேல் தங்கம் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் அந்த செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் காலம் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டு முழுமை அடையும் போது அவர்கள் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை 2.5% என்று ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். 2.5% என்று ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்ட பொருள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அதை கொடுத்திருக்கும் போதெல்லாம் அதற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஃபித்னா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலோ உமர் அவர்களுடைய காலத்திலோ தோன்றி இருக்குமே ஆனால் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு ஜகாத்து தேவையில்லை, இனி அந்த பொருளுக்கு கொடுக்கவில்லை என்று கொடுக்க தேவையில்லை என்று ஒருவன் சொல்லி இருப்பானே ஆனால் அவனிடத்தில் அபூபக்கர் அவர்கள் வாயால் பேசி இருக்க மாட்டார்கள், உமர் அவர்கள் வாயால் பேசி இருக்க மாட்டார்கள், வாளால் பேசி இருப்பார்கள், அவருடைய கழுத்தை எடுத்திருப்பார்கள். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் மார்க்கத்தை சரியாக சொல்லுகிறோம் என்று எந்த ஒரு சுன்னா நபியின் காலத்திலிருந்து பின்பற்ற வருகிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஹிஜ்ரி 3 அல்லது 4 தான் மரணிக்கும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத் வசூல் செய்வதற்காக என்று சொல்வார்கள், ஜகாத் வசூலிக்கும் பணியாளர்களை அனுப்புவார்கள். அவர்களுக்கு ஒரு பட்டியல் கொடுப்பார்கள், தங்கம் இவ்வளவு இருந்தால், வெள்ளி இவ்வளவு இருந்தால், ஒட்டகம் இவ்வளவு இருந்தால், ஆடு இவ்வளவு இருந்தால், மாடு இவ்வளவு இருந்தால், நீ இதற்குரிய ஜகாத்தை வாங்கிவா என்று ஒவ்வொரு ஆண்டும் அனுப்புவார்கள். இந்த ஏறக்குறைய 6 அல்லது 7 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் ஜகாத் வசூல் செய்ய ஆண்டுக்கு ஒரு முறை தான் அனுப்பினார்களே தவிர மாசத்திற்கு ஒரு முறை அல்ல. அது எதை சுட்டிக்காட்டுகிறது? ஜகாத் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த செல்வங்களுக்கு என்று. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டும் அனுப்பினார்கள். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் அனுப்பும் போது போன வருஷம் கொடுத்த பொருளுக்கு ஜகாத் வாங்காதீங்க, இந்த வருஷம் என்ன பொருள் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கு ஜகாத் வாங்கிட்டு வாங்க. எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா? என்ன சொன்னார்கள்? பொருள் இவ்வளவு இருக்குமே அதற்குரிய ஜகாத்தை வாங்கி வா, அவ்வளவுதான் முடிந்தது, அல்லாஹ் கொடுத்த நேமத்திற்குரிய நன்றி. என்ன கருத்து? வருஷம் வருஷம் ஜகாத்து கொடுத்தா போண்டியா போயிடுவோம், முன்னாடி சொல்லிவிட்டு பின்னாடி வாபஸ் வாங்கிக்கிறோம். எதற்கு சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தையை? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருப்பது மார்க்க மாமேதை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அழைப்பாளருக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் சொல்லவில்லையா குர்ஆனிலே தர்மத்தை நான் வளர்ப்பேன் என்று? யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், வட்டியை நான் அழிப்பேன், தர்மத்தை வளர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்லியது தெரியவில்லையா? வமா ஆதைத்து மின் ஸகாத்தின் துரிதுன பிஹி வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிகஹுமுல் முதஃஇபூன், நீங்கள் ஜகாத் கொடுக்கும் காலம் எல்லாம் அந்த செல்வத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியது மீது நம்பிக்கை இல்லையா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் சொல்கிறான் ஜகாத் கொடுங்கள், செல்வம் இரட்டிப்பாகும் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான் மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, நீங்கள் ஒரு தானியத்தை அல்லாஹ்வுடைய பாதையை தர்மம் செய்தால் அதற்கு உதாரணம் என்ன? கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில், ஒரு தானியம் 7 கதிர்களை, ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துகளை போன்று. ஜகாத்தாக கொடுங்கள், தர்மமாக கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். செலவழியுங்கள். யார் இரவிலே பகலிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்களுக்கு கவலை கிடையாது, அவர்களுக்கு துக்கம் கிடையாது, அவர்களுக்குரிய கூலி முறைமையிலே அல்லாஹ்விடத்திலே முழுமையாக கிடைக்கும் என்று. இன்று ஏன் மழை பொழிவதில்லை? எல்லாரும் சொல்றாங்க வெப்பம் ரொம்ப அதிகமாயிருச்சு, ஃபேக்டரிகள் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு, ரொம்ப வாகனங்கள் பெருகிருச்சு, அதனுடைய சூடு அதிகமாயிருச்சு, அதனால மழை பொழியவில்லை என்பதாக. மார்க்கம் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது, ஜகாத் கொடுக்கப்படுவதில்லை, தர்மங்கள் செய்யப்படுவதில்லை, ஏழைகளின் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதில்லை, அனாதைகள் பராமரிக்கப்படுவதில்லை, எத்தீம்கள் பராமரிக்கப்படுவதில்லை, வறியவர்களுக்கு உதவப்படுவதில்லை, அதனால் அல்லாஹ் மழையை நிறுத்திவிட்டான். எதனால மழை பெய்யல? எதனால மழை பொழியல? எதனால? ஃபேக்டரி அதிகமானதுனால கிடையாது, வெப்பம் அதிகமானதுனால கிடையாது, மழை எதனால பெய்யல? ஒரு ஏழை அங்கே பராமரிக்கப்படவில்லை, ஒரு எத்தீமனுடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லை, ஒரு முஸ்லிமனுடைய தேவை, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட ஒரு ஏழையினுடைய, ஒரு வறியவனுடைய தேவை நிறைவேற்றப்படவில்லை. தர்மம் என்று வரும் பொழுது முஸ்லிம் மூமின் பிரித்து பார்க்க சொல்லவில்லை. எல்லாருக்கும் கொடுங்கள். எப்படி எல்லாருக்கும்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்கள் ஒரு நாய்க்கு தர்மம் செய்தாலும் கூட அதற்குரிய கூலி உங்களுக்கு உண்டு மறுமையில். எப்படி ஒரு நாய்க்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் கூட? இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர, இறைவனுடைய உண்மையான இந்த மார்க்கத்தை தவிர வேற எதுவாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கெட்ட நடத்தையுடைய பெண் ஒரு நாய் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார். இன்று பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த ஒட்டுமொத்த செல்வம் எல்லாம், அல்லாஹ் கொடுத்த ஒட்டுமொத்த செல்வம் எல்லாம் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, நான் அதை எப்படி ஹராமான வழியில் செலவழித்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகின்ற முஸ்லிம் கூட்டம் இருக்கும் வரை இந்த பூமியில எப்படி மழை முடியும்? எப்படி அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை இறக்குவான்? எத்துணை ஏழைகள் தங்களுடைய மருத்துவத்திற்காக வட்டிக்கு செல்கிறார், எத்துணை ஏழை மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்காக வட்டியை நோக்கி செல்கிறார்கள், எத்தனை முஸ்லிம்கள் குடிசையிலே தங்களுடைய வறுமையிலே தங்களுடைய அந்த கஷ்ட நிலையிலே எங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை அல்லாஹ் அனுப்ப மாட்டானா பசி பட்டினியிலே? ஆனால் இவர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக, அற்ப இன்பத்துக்காக எத்துணை லட்சங்களை ஹராமிலே செலவு செய்கிறார்கள். இதுலங்க ஹராம் நாளை அல்லாஹ் நிறுத்தி விடுவான், பிடித்து விடுவான். இந்த செல்வத்திற்குரிய கணக்கை நீ கொடு, அந்த கணக்கு கொடுக்கப்படாத வரை ஒரு அடி கூட நகர முடியாது. வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, செல்வத்தை எப்படி சம்பாதித்தான், செல்வத்தை எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவு செய்தான் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு திருஹத்தை ஒரு தீனார அநியாயமான ஹராமான வழியில் செலவு செய்தாலும் அதற்குரிய விசாரணை அங்கே உண்டு. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க செல்வத்திலேயே மோசமான செல்வம், உங்க செல்வத்திலேயே மோசமான செல்வம் எது தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வீடுகளை உயர்த்தி கட்டுவதற்காக செலவழிக்கின்ற செல்வங்கள். எவ்வளவு தெளிவான வழிகாட்டலை கொடுக்கப்பட்ட இந்த சமுதாயம், இதனுடைய வழிகேட்டின் நிலைமையை பாருங்கள். ரெண்டு பேர் இருப்பாங்க வீட்டில், மூணு பேர் இருப்பாங்க, நாலு பேர் இருப்பாங்க வீட்டில். வீடு எத்தனை பேருக்குள்ள வீடு இருக்கும்? 50 பேர் வசிக்கிற மாதிரி பங்களா. எதுக்குங்க? சொர்க்கத்திலே பங்களாவை தேடக்கூடியவர்களுக்கு எதற்கு இந்த வேலை? தேவைக்கு கட்டிக்கொள்ளுங்கள், மழையிலிருந்து பாதுகாப்பு வர வேண்டும், குளிரிலிருந்து பாதுகாப்பு, வெயிலிலிருந்து பாதுகாப்பு, ஆடம்பரத்திற்காக. யாருக்கு வீடு பெருசா இருக்குதோ அப்பதான் நம்மளை மதிப்பாங்க. எதுக்கு வீடு கட்டுங்க? என்னுடைய மனைவி மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக, அல்லது மழையிலிருந்து ஒதுங்கிறதுக்காக, வீட்டு அவுரத்தை பாதுகாக்கிறதுக்காக, அதுக்கு கிடையாது. எதுக்கு? நான் பெரிய ஆள்னு தெரியணும், என்னகிட்ட செல்வம் அதிகமாக இருக்கு என்று தெரிய வேண்டும், தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக. யார் பெருமை அடைக்கிறானோ அவனுடைய பெருமையின் கூலியை அல்லாஹ் கொடுத்தான். எப்படி நாளை மறுமையில ஒரு கேவலமான எறும்பை போன்று அவனை ஆக்கப்பட்டு மக்கள் அவனை மிதித்து செல்லுவார்கள். நீங்க போடுற டிரெஸ் கூட பெருமையாக இருக்கக்கூடாது. நீங்க போடுற டிரெஸ் மக்கள் பார்த்து என்னை பெரியவனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக டிரெஸ் அணிஞ்சா நாளைக்கு மறுமையில நிர்வாணமாக வருவீர்கள். பாதுகாக்க பாருங்க, இவருக்கு பங்களா எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு ஏழை அவன் அவனுடைய குடிசையிலே மழையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல், வெயிலிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல், அத்தகைய ஒரு ஏழையை கடந்துத்தான் இவனும் செல்கிறான். ஆனால் ஒரு 1000 ரூபாய் அவனுக்கு தர்மம் கொடுத்து, ஒரு 2000 ரூபாய் அவனுக்கு தர்மம் கொடுத்து உன்னுடைய குடிசையை சரி செய்து கொள் என்று சொல்வதற்கு இவனுடைய உள்ளத்திலே மனம் வருவதில்லை. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எப்போது பயங்கரமான கோபம் அடைகிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே எப்பொழுது ஏழைகள் வறியவர்கள் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் முஸ்லிம் மூமின் என்று பார்ப்பதில்லை. இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளர், தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவாக்கி விட்டான். யார் இந்த துன்யாவிலே ஏழைகளை அனுசரிக்கவில்லையோ, ஏழைகளின் மீது இரக்கம் காட்டவில்லையோ, ஜகாத்தின் மூலமாகவோ சதகாவின் மூலமாகவோ அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ் அழித்து விடுவான்.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0442524786.
குர்ஆன் எடுத்து படிச்சு பார்க்கணும், ஈமானோட படிச்சு பார்க்கணும், அமலுடைய கண்ணோட்டத்தோடு படித்து பார்க்க வேண்டும், படிப்பினை பெறும் கண்ணோட்டத்தோடு படித்து பார்க்க வேண்டும். சூரா அல் கலம், அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூரா அல் கலம்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆஹா, எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். ஒரு தோட்டக்காரர்கள், ஒரு தோட்டத்திற்கு 3 சகோதரர்கள் சொந்தக்காரர்கள். தந்தை இறந்து விடுகிறார். தந்தையின் பழக்கம் என்னவாக இருந்தது? அந்த தோட்டத்திலே பழங்களை அறுவடை செய்ய வரும் பொழுது அந்த ஊரில் உள்ள ஏழைகள் எல்லாம் அங்கு கூடி விடுவார்கள். அவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒன்றையும் புரிந்து கொள்ளுங்கள், மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் போது அன்போடு கொடுங்கள், அவர்கள் மீது பாசத்தோடு கொடுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்தி கொடுங்கள், அவர்களுடைய வீடு தேடி சென்று கொடுங்கள், அவர்கள் உங்களிடத்தில் கேட்டு வருவதற்கு முன்னால் கொடுத்து விடுங்கள். அதுதான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும். ஆனால் இன்று கொடுக்கும் போது எப்படி? பெருமையோடு, மமதையோடு, அகந்தையோடு, கர்வத்தோடு, செருக்கோடு, ஆணவத்தோடு, நான் பெரியவன், என் வீட்டை தேடி வந்து தட்டணும், கேட்டு நிக்கணும், கை கட்டி நிக்கணும், கொடுத்தவன எனக்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்க மாட்டான். யார் தர்மம் பெறுபவர்களை துன்புறுத்துகிறானோ, யார் தர்மம் பெறுபவர்களை சொல்லி காட்டுகின்றானோ தன் தர்மத்தை, அவர்கள் தங்கள் தர்மத்தை அழித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய தர்மத்துக்கு உதாரணம் என்ன? பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல அதை மழை அடித்து சென்று விட்டது. ஏழையை கண்ணியப்படுத்துங்கள், அவனுடைய வீட்டை தேடி சென்று கொடுத்து வாருங்கள். அதாங்க ஜகாத். அதான் என்ன ஜகாத்? எப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சில பேரை பார்த்திருக்கலாம், ஊர்ல மங்களாகாரங்களை என்ன செய்வாங்க, 27 கிழமைக்கு ஜகாத்து கொடுத்துருவாங்க. எப்படி எல்லாம் வரிசையா கியூ கட்டிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு நிப்பாங்க. இவர் ஒரு சேலையை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பார், ஒரு கையிலேயே தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாரு, அல்லது 10 ரூபா நோட்டா மாசி வச்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பார். நினைப்பு என்ன? ஊர்லயே பெரிய தர்மகத்தான் நான் தான் சொல்லிட்டு எல்லா தூக்கி குப்பையில போட்டுருவான் எல்லாத்தையுமே. எல்லா தூக்கி பெருமை வந்தால், துன்புறுத்துவது வந்தால் அந்த தர்மங்கள் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அசிங்கப்படுத்தாத ஒரு ஏழை உன்னிடத்திலே கை நீட்டி வரும் பொழுது ஏழைக்கு தர்மம் செய்யறது அப்படி இருந்துச்சு. அடுத்து தந்தை இறந்துட்டார். இந்த 3 அண்ணன் தம்பிங்க ஒன்னு சேர்ந்தாங்க. எப்பா, நம்ம அத்தா இருக்கிற வரைக்கும் ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. என்ன பிரச்சனை? நமக்கு கொஞ்சத்தை கொடுத்துறாரு, நமக்கு கொடுக்கற அளவுக்கு ஏழைக்கு கொடுத்துறாரு. என்னப்பா நியாயம் இது? நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு? இந்த வருஷம் அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம், சஹர் நேரத்திலேயே போயிடுவோம், ராத்திரியே கிளம்பி போவோம், சஹர் நேரத்திலே அறுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு ஐடியா போட்டாங்க. அப்ப நடுவுல உள்ள சகோதரர் கொஞ்சம் நல்லவர், அவர் சொன்னாரு, வேணாப்பா, கால அவுசத்துகும் அலம் அகுல்லக்கும் லௌலா துஸப்பிஹூன். அடுத்து நடுவுல உள்ள ஒரு சொன்ன, வேணாப்பா, அப்படி செய்ய வேணாம், அல்லாஹ்வுடைய அதாபு வந்துரும். وغدوا على حرد قادرين فلما راوها قالوا انا لضالون فطاف عليها طائف من ربك وهم نائمون فاصبحت كالصريم. الله تعالى திட்டம் என்ன? ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது. ராத்திரியே போய் அறுவடை செஞ்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஐடியா. நீன சிட்டம் சீட்டுகிறாய், நானும் திட்டம் சீட்டுகிறேன், உன்னை விட மேலாக நான் திட்டம் சீட்டுவேன். அல்லாஹ்வுடைய திட்டம் எங்க இருந்து? அரிசிலிருந்து திட்டம். நீ என்ன மண்ணிலிருந்து திட்டம் தீட்டுற? இங்க வந்தாங்க, வந்து பார்த்தா எல்லாம் எரிஞ்சி சாம்பலா கிடக்கு. சொல்றாங்க வந்த வழியை பார்த்தாங்க இப்படி திரும்பி, கரெக்டான ரூட்ல தானே வந்தோம், வழி மாறலையே. முதல்ல சொன்னாங்க இது நம்ம தோட்டம் இல்ல, வழி மாறி வந்துட்டோம், வழியை திரும்ப இல்லப்பா கரெக்டான ரூட்ல தான் வந்தோம். அப்பதான் தெரியுது அல்லாஹ் வானத்தில் இருந்து நெருப்பை அனுப்பி அந்த தோட்டத்தை அழித்து விட்டான். சொன்னாங்க ஆஹா இறைவா தப்பு பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்கிறோன்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நிலைமையை நினைத்து பாருங்கள், உங்களுடைய நகைகளுக்கு, உங்களுடைய செல்வத்திற்கு, உங்களுடைய வியாபார முதலீட்டுக்கு, உங்களுடைய கையில் உள்ள சேமிப்புக்கு முறையான ஜக்காத்தை ஒவ்வொரு ஆண்டும் அதை 2.5% என எடுத்து அதை ஏழை எளியவர்களை தேடி கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் சொன்ன அந்த 8 வகையினர், அல் அஸ்னாஃபுல் ஹம்சா, அந்த 8 வகையினர் அவர்களை தேடி சென்று நீங்கள் கொடுக்க வேண்டும். இது ஜக்காத், கடமையான ஜக்காத். விவசாய நிலங்களுக்கு அல்லாஹ் ஒரு அளவை குறிப்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 650 கிலோ, அந்த அளவிற்கு உங்களுடைய அரிசியோ கோதுமையோ இந்த தானியங்கள் வந்தால் அதிலிருந்து 1/10 நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்போது என்றால் மழை பெய்து நீங்கள் விவசாயம் செய்திருந்தால், இல்லை நீங்கள் நீர் பாய்ச்சி விவசாயம் செய்திருந்தால், உங்களுடைய செலவு செய்து நீங்கள் விவசாயம் செய்திருந்தால் 1/20. அதுபோக அன்றாடம் விளைந்து வரக்கூடிய காய்கறிகள் இவற்றை நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அது வியாபார பொருளாக, அதிலிருந்து என்ன சேமிப்பு உங்களிடத்தில் வருகிறதோ அந்த சேமிப்புக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். இது ஃபர்தான ஜகாத். அடுத்து உபரியான தான தர்மங்கள். இந்த ஃபர்தான ஜகாத்தை தவிர ஒரு முஸ்லிம் வாழ்நாள் முழுக்க உபரியான தான தர்மங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான்.
والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم.
மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய பொருளிலே ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி விடுவார்கள், ஏழை எளியவர்களுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் அதை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு தர்மத்தை அவ்வளவு வலியுறுத்துகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹு தஆலா யார் தர்மம் கொடுக்கிறார்களோ அந்த அல்லாஹு தஆலா அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற கடனாக சொல்லுகின்றான். எப்படிங்க நீங்க ஒரு ஏழைக்கு 10 காசு, 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய் தர்மம் கொடுக்கறீங்களா? இந்த தர்மம் கொடுக்கும்போது பிச்சைக்காரத்தனத்தை காட்டாது. என்னங்க 1 ரூபா, 2 ரூபா, 50 காசு, 10 காசு, இந்த பிச்சைக்காரத்தனத்தை காட்டாது. நீங்க அப்படி காட்டினால் அல்லாஹ் உங்களுக்கு அப்படித்தான் காட்டுவான். அள்ளி கொடுங்க ஏழை எளியவர்களுக்கு. இந்த கையேந்தி வர்றாங்கல்ல பொதுவா இவர்களைத்தான் நீங்க பாக்குறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் இவர்கள் உங்களுடைய தர்மத்துக்கு தகுதியானவர்கள். யாரு தெரியுமா? தன்னுடைய வறுமையை வெளிகாட்டாமல், தன்னுடைய வறிய நிலையை வெளிகாட்டாமல், பிறரிடத்திலே வருந்தி கையேந்தாமல், தன்னுடைய கஷ்டத்தை பிறரிடத்திலே சொல்லாமல் பேணி பாதுகாத்து ஒழுக்கமாக இருக்கிறான் அல்லவா, அவனை தேடி சென்று தர்மம் செய்யுங்கள். அதுதான் தர்மம். நம்ம ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, கண்டுக்கவே மாட்டானோ, உங்களுக்கு கடன் இருக்கா, கஷ்டம் இருக்கா, கேட்டு போகவே மாட்டாங்க. வந்து இவர்கிட்ட வந்து கெஞ்சி நிக்கணும், கையை கட்டிக்கிட்டு எனக்கு கடன் கொடுங்களேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்பதான் இவர் கொடுப்பார். இவர்கள் நபியின் வழியை பின்பற்றுபவர்களோ, இவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களோ அல்ல. முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யார், ஏழை எளியவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களுடைய வீடு தேடி சென்று கொடுத்தவர் யார் என்று தெரியாமல் கொடுத்து விட்டு வருபவர் தான் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். அதுதான் இந்த சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்தது. தான தர்மங்கள் செய்வது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு செயல், அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கடன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுப்பது என்ன, அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கடன். செல்வந்தன்லேயே மிகப்பெரிய செல்வந்தன் யார், அல் வஹாப், அல் கனி, அல் முக்னி, வாசிஉல் ஃபதல், அந்த ரப்புக்கு கொடுக்கின்ற கடன். திருப்பி தருவானா தரமாட்டானா, எப்படி தருவான்? அல்லாஹு அக்பர்.
من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرة والله يقبض ويبسط وإليه ترجعون.
يا الله بركة عليك يا كرم قدبر அவருக்கு அந்த கடனை அந்த அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தரப்போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கத்தை பாருங்கள், தங்களுக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளாத தலைவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் அவர்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செல்வம் வருகிறது. ஹலீஃபாக்கள் கொட்டுகிறார்கள் செல்வங்களை, காலையிலே செல்வங்கள் வரும், மாலையிலே இஃப்தாரு செய்வதற்கு ஒரு திருகத்தை எடுத்து வைக்க மாட்டார்கள். மாலை முடிவதற்கு முன்னால் அத்துணை ஆயிரம் திருகங்கள் தீனார்களையும் தர்மம் செய்து முடித்து விடுவார்கள். இந்த கண்ணியத்திற்குரிய என் சகோதரிகளே, உங்களுடைய செல்வங்களில் உங்களுடைய தாய்களை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுடைய தந்தைகளை கவனித்தீர்களா? உங்களுடைய ஏழை சகோதரர்களை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களுடைய சக சகோதரிகளை நீங்கள் கவனித்தீர்களா? எப்படி ஆசை, எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாமே என்ன எனக்கு தான், என் புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். ஒரு பைசாவை கூட அவன் அம்மாவுக்கு அனுப்பக்கூடாது, அவன் சகோதரிக்கு அனுப்பக்கூடாது, அவருடைய சகோதரருக்கு அனுப்பக்கூடாது, எல்லாமே எனக்கு வந்துடும். நகை நட்டு காசு பணமா மொத்தமா என் பேங்க்ல வரணும். இப்படிப்பட்ட பெண்கள் முஸ்லிம்களின் வாரிசுகள் அல்ல, இப்படிப்பட்ட பெண்கள் சஹாபி பெண்மணிகளின் வாரிசு அல்ல. சஹாபி பெண்மணி எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனை ஜைனப் பின்த் ஜஹஷ். யார் ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவின்னு தெரியுமா? அந்த மனைவிமாருடைய பேர் தெரியுமா? தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. இவங்க யாருங்க? ஜைனப் பின்த் ஜஹஷ் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி யாரு நமக்கு? யாரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி? நமக்கு தாய் உம்முல் முஃமினீன். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளை விட சிறந்த ஒரு பெண் இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. உம்முல் முஃமினீன் அல்லாஹ்விடத்தில் தகுதியால் அவ்வளவு உயர்ந்தவர்கள். என்ன தெரியுமா செய்வாங்க? இதே போலதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை போலதான். ஆனா ஹரித ஆயிஷாவை விட இந்த விஷயத்துல இவங்களுக்கு கூடுதல் சிறப்பு. என்ன செய்வாங்க தெரியுமா? ஹலீஃபாக்கள்ட்ட இருந்து செல்வம் வரும், காலையில வர்ற செல்வத்தை சாயந்தரம் வரைக்கும் வைக்க மாட்டார்கள், அள்ளி கொடுத்து விடுவார்கள். அடுத்த நாள் காசு இருக்காது கையில. தர்மம் செய்வதற்காகவே. எப்படிங்க? எப்படி தர்மம் செய்வதற்காகவே அன்சாரி செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்த வீட்டை பெருக்குவார்கள், அந்த வீட்டிலே வேலை செய்வார்கள். அன்று சாயந்தரம் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை எடுத்து வந்து முஹாஜிர் ஏழைகளுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தர்மம் செய்வார்கள். எப்படிங்க தர்மம் செய்யறதுக்கு வந்த காசை எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து தர்மம் செய்யறதுக்காக என்ன செய்வாங்க? யாருங்க இவங்க? யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்முல் முஃமினீன். வீட்டு வேலை செய்ய போவாங்க. எதுக்கு? தன்னோட தனக்காக அல்ல, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், முஹாஜிர்களுடைய பிள்ளைகளுக்கு. எத்தனை ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் போரிலே கைவெட்டப்பட்டவர்கள், கால் வெட்டப்பட்டவர்கள், உறுப்புகள் சிதைக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தர்மம் செய்யறதுக்காக வேண்டி போய் வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த காசை அவங்களுக்கு தர்மமா கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? பாக்கெட்ல உள்ள காசு எனக்கு தான் சொந்தம், எனக்கு போக மிச்சம் இருக்குதா? குறைந்தபட்ச ஈமானுடைய நிலைமை என்ன? மிச்சத்தையாவது நீ செலவு செய். ஈமானுடைய குறைந்தபட்ச தரம் என்ன? மிச்சத்தையாவது. அதை கூட செலவு செய்யறதுக்கு தயார் கிடையாது. நீ ஜக்காத்தே இன்று எத்தனை செல்வந்தர்கள் இந்த ஊர்ல கணக்கு வச்சு கொடுக்கறாங்க. ஒரு முஸ்லீம் ஊர்னு எடுத்துக்க, இந்த ஊர்ல அப்படி கொடுக்கப்பட்டால் ஏன் இன்று ஊர் ஊராக மஸ்ஜிது மஸ்ஜிதாக ஏழைகள் படியேறுகின்ற அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்க. நம்ம எதுக்கு? ஒரு முஸ்லிம் எதற்காக வங்கி இடத்திலே சென்று வட்டிக்கு கடன் வாங்க வேண்டும்? ஜகாத்து கொடுக்கின்ற சமுதாய ஆண்களாக பெண்களாக நாம் மாறிவிட்டால் ஒரு ஏழை எதற்கு வட்டிக்கு செல்ல வேண்டும்? அவனுடைய விவசாயத்துக்கு தேவையா? அவனுடைய வீடு கட்டுறதுக்கு தேவையா? அவனுடைய பிள்ளையின் படிப்புக்கு தேவையா? சமுதாயம் பொறுப்பு. இந்த மஸ்ஜித் எதுக்கு? அஞ்சு நேரம் தொழுதுட்டு பூட்டுறதுக்காக வேண்டிய மஸ்ஜித் இல்லை. முஸ்லிம்களுடைய தேவைகள் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும்.
அந்த ஊர் முஸ்லிம்களுடைய பிரச்சனை அங்கே விவாதிக்கப்பட வேண்டும். அந்த ஊரில் உள்ள ஏழைகளுடைய தேவைகளை பற்றி அங்கே இமாம் அவர்கள் பேச வேண்டும். அதை ஜமாத் அவர்கள் கண்காணிக்க வேண்டும். அங்கே அதற்குண்டான மஷூராக்கள் ஆலோசனைகள் செய்யப்பட வேண்டும். அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்குண்டான முயற்சிகள் அங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்னமும் அஞ்சு நேரம் அதான் சொல்லிட்டு தொழுகையை தொழுதுட்டு பூட்டிட்டு போறதுக்கு மஸ்ஜித் கிடையாதுங்க. எங்க வேணாலும் தொழுதுட்டு போயிடலாம். ஒரு வீட்டு திணையில கூட தொழுதுட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எதற்காக எப்படி இருந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே வருகிறார்கள். அரைகுறை ஆடையோடு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், பார்த்தீர்களா எங்களுடைய நிலைமையை? ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவக்கிறது. மிம்பரில் ஏறுகிறார்கள். பிலாலுக்கு சொல்கிற அழைத்து வாருங்கள் முஸ்லிம்களை. ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். மணிகணக்கா பேசல, ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது அந்த சஹாபாக்களுக்கு. இத்தகுன்னார் வலவு பிஷுக்கி தமரா, ஒரு பேரித்தம் பலத்தினுடைய பகுதியை தர்மம் செய்தாவது நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஒருத்தர் வர்றாரு ஒரு மூட்டை நிறைய கோதுமையை தூக்கிக்கிட்டு, ஒருத்தர் வர்றாரு டிரெஸ் ஆடைகளை தூக்கி கொண்டு, ஒருத்தர் வர்றாரு ஒரு பெரிய பாத்திரத்துல, ஒருத்தர் வர்றாரு ஒரு கைப்பிடி அளவுதான் அவரிடத்துல அவருடைய வீட்டிலேயே உணவு இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டு போறாரு. பார்த்தா அங்க ஒரு பெரிய உணவு குவியல்களும் ஆடை குவியல்களும் அங்கே ஒன்று சேர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மலர்கிறது. அந்த ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்கிறார்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய மஸ்ஜித். இதுதான் முஸ்லிம். இவர்தான் முஸ்லிம்களுடைய இமாம். இவர்கள் தான் முஸ்லிம்களுடைய ஜமாஅத். எவன் எப்படி செத்தா எனக்கு என்ன? நம்ம ஊருக்கு ஜமாத்துக்கு 10 ரூபா 20 ரூபா பில் எழுதுறானா சந்தா எழுதுறானா அவன் தான் முஸ்லிம் ஜமாத். அவ்வளவுதாங்க. இதுல வேற அடி தடி சண்டை. நீ தொப்பி போடலையா நீ ஜமாத்த சேர்ந்தவன் கிடையாது. நீ விரலாற்றியா உனக்கு பள்ளிவாசல இடம் கிடையாது. நீ நெஞ்சில கை கட்டியா உனக்கு பள்ளிவாசல இடம் கிடையாது. இதுல வேற சண்டை, அடி தடி சண்டை. என்னங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை என்று சொன்னால் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை. லா இலாஹ, இவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்கள். இவர்கள் ஒரு வழியை பின்பற்றி சொல்கிறார்களா, நீங்கள் ஒரு வழியை பின்பற்றி சொல்கிறீர்களா? நீங்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் சகோதரர்கள் இல்லையா? உங்களுடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்களா? எந்த இமாம்களுடைய பெயர்களால் நீங்கள் மஸ்ஜிதுகளிலே இவர்கள் வருவதை தடை செய்கிறீர்களோ அந்த இமாம்கள் இதை அங்கீகரிப்பார்களா? நம்முடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் இந்த பிரிவினையை அனுமதிப்பார்களா? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி வருவதற்கு மஸ்ஜிதிலே அனுமதிக்கப்படாமல் விரட்டப்படுவதற்கு அனுமதிப்பார்களா? முனாஃபிக்கை ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதிலே அனுமதித்தார்கள். தன்னை ஏசியவன் தனக்கு பக்கத்திலே அருகிலே தொழுவதை ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். தன்னுடைய மனைவியை ஏசியவன் தன்னுடைய மனைவியின் மீது பழி சொன்னவன் தன்னுடைய மஸ்ஜிதிலே தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். அப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இந்த மார்க்கத்தினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்று அவர்களுடைய பெயரால் முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. என்னங்க குற்றம் பண்ணிட்டான்? ஊர்ல விபச்சாரம் பண்ணவன் இருக்கிறான், ஊர்ல வட்டி வாங்கினவன் இருக்கிறான், ஊர்ல பெண்களை கற்பழித்தவன் இருக்கிறான், ஊர்ல மோசடி செய்தவன் இருக்கிறான். ஒருவன் ஒரு தொப்பி போடங்கிற காரணத்தினால ரத்தம் சொட்ட சொட்ட அவன் அடிக்கப்பட்டு பள்ளியிலிருந்து விரட்டப்படுகிறான். என்னங்க ஜமாத் இது? ஒரு முஸ்லிமை ஏசுவதை பெரும் பாவம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இடத்திலே சண்டை செய்வதை குஃபர் என்று சொன்னார்கள். நீங்க ஒன்னு புரிஞ்சிருக்கிறீங்க, அவர் ஒன்னு புரிஞ்சிருக்கிறாரா? வரவிடுங்க. தொப்பி போடுறது அவசியம்னு சொல்றீங்களா? மென்மையா பேசுங்க. உங்களுடைய மார்க்க விஷயங்களை அழகிய உபதேசங்களை கொண்டு பரிமாறிக்கொள்ளுங்கள். நான் இவர்களுக்கும் சொல்கிறேன், இவர்களுக்கும் சொல்கிறேன். அதுக்குன்னு வீணுக்குன்னு தொப்பி இருந்தாலும் நான் போட்டு வர மாட்டேன்னு சண்டை பிடிக்காதீங்க. இருந்தா போட்டு வாங்க, கண்ணியமான ஆடை, உங்களால முடிஞ்சா செய்யுங்க. ஏதோ ஒரு வேலையில வந்துட்டீங்களா தொப்பி இல்லையா அவர்களை தொட அனுமதியுங்கள். மக்கால போல நீங்க பாக்கல, மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவை சுத்தி எத்தனை பேர் தொழுகிறாங்க? சில பேருக்கு தொப்பி இருக்கு, சில பேருக்கு தொப்பி இல்ல. ஒருத்தர் நெஞ்சுக்கு மேல கட்டிருக்கிறாரு, ஒருத்தர் தொப்புளுக்கு கீழே கட்டிருக்கிறாரு, ஒருத்தர் கையவே கட்டல கைய விட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அங்க இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று சட்டம் போட்டா இந்தியாவில் உள்ள ஹனபிமார்களை போய் தொழ முடியுமா? அங்க கேட்கிற தொழ முடியுமா? அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுபடி அங்க தொழுக நடக்குது. அப்படித்தான் தொழுகணும், இல்லைன்னா தொழுக அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா தொழுக நடக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அது. உங்களுடைய வீட்டில் வேணா என்ன சட்டம் வேணாலும் வச்சுக்கோங்க, மஸ்ஜித். இது எல்லா கலிமா சொன்ன சகோதரர்களும் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வ தொழுகிறதுக்காக யார் வந்தாலும் சரி அவனுக்கு பள்ளிவாசல் பொதுவா இருக்கும். எங்க ரசூலுல்லாஹ் ஒரு முஷ்ரிக்க தங்களுடைய பள்ளிக்கு வந்ததை கூட ரசூல் அனுமதித்தாங்க, அவன் பார்க்கட்டும் தொழுகையன்னு சொல்லி. ஏன் அல்லாஹ்வுடைய பெயரால் இந்த கூறு? ஏன் இஸ்லாம் ஒருங்கிணைத்த மார்க்கத்தின் பெயரால் இந்த கூறு? வேணாங்க இந்த பலகையெல்லாம், இந்த போர்டு எல்லாம் நமக்கு வேணாம். கேவலமா இருக்கு. நாம் இன்று மாற்றார்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்க, ஒத்துமை இருக்கு. வாருங்க, இஸ்லாத்திலே சகோதரத்துவம் இருக்கிறது. வாருங்கள், இஸ்லாத்திலே நாங்கள் உங்களை அணைத்துக் கொள்கிறோம், உங்களை அரவணைத்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சமம், நாங்கள் உங்களுக்கு சமம், நாம் எல்லாம் ஒரே சகோதரர்கள், ஒரே அடிமைகள் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். வந்து பார்த்தா இது என்னடா ஒரு போர்டு, இது என்னடா ஒரு போர்டு, வாணி என்னங்க வாணி. முந்தி ஒரு காலத்தில் எப்படி எழுதிருந்தாங்கன்னு சொன்னா, அகலு சுன்னத்து வல் ஜமாத்து தான் தொழுகணும் சொல்லி. நம்ம எல்லாம் அகலு சுன்னத்து வல் ஜமாத்தாங்க. யாரெல்லாம் ரசூலுல்லாவை ஏத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் சஹாபாக்களை ஏத்துக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் அகலு சுன்னத்து வல் ஜமாத்து தான். அப்புறம் என்னாச்சு, நான்கு மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள். அப்புறம் இப்ப லேட்டஸ்ட் என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட மதுஹபை மட்டும் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பள்ளியில் அனுமதிக்கப்படுவார்கள். அடுத்து லேட்டஸ்ட் செய்தி என்னன்னு சொன்னா, அந்த முஹல்லா ஹனபி முஹல்லாவா இருந்தா, ஹனபி முஹல்லா ஹனபி மதுஹபின்படி தொழுபவர்கள் தான் இந்த பள்ளிக்குள்ள அனுமதி. அப்ப நான் கேக்குறேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உங்க பள்ளிக்கு தொழுவு வந்தா தொழுவ விட மாட்டீங்க, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவீங்களா? ஷாஃபி முஹல்லா. அப்ப இமாம் அபு ஹனிஃபா உதாரணத்துக்கு உயிரோட இருக்காங்க, அவங்க தொழுக வராங்க. அபு ஹனிஃபா, நீ ஷாஃபி மதுஹப பின்பற்ற ஓடி துரத்திருவீங்களா? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானா? அந்த இமாம்களை இந்த பிரிவினையை ஏத்துக்கல. எங்க நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆய்வு செய்பவர்கள், வாருங்கள் ஆய்வு செய்வோம், யாருடைய கருத்து நன்மையோ ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் அவங்களுடைய மார்க்க அறிஞர் ஒருத்தரும் மஸ்ஜிதுல ரெண்டு பேரும் கருத்து பரிமாற்றங்கள் செய்யறாங்க, கருத்து பரிமாற்றங்கள் செய்யறாங்க. ரெண்டு பேரும் ஹதீஸ்களை பேசிக் கொள்றாங்க. பேச்சு முடியுது, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நின்று தொழுகிறாங்க. அதுக்கப்புறம் மஸ்ஜிதை விட்டு வெளியே வரும்பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கையை இப்படி பிடிக்கிறாங்க, கைய இப்படி பிடிக்கிறாங்க. அவர் பேர் அனைமா அபு மூசா. அபு மூசாவே, நாம் இருவரும் மசாயில்களிலே மாறுபட்டாலும் தீனால் ஒன்றுபட்ட சகோதரர்கள், நாம் ஏன் ஒற்றுமையாக இருக்க முடியாது? அதெல்லாம் அந்த மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டலா இருந்துச்சு. தர்மம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கின்ற நீங்கள் உங்களுடைய செல்வங்கள் அல்லாஹ் விரும்புகிறான். இதற்கு ரஹ்மத்தை அருளை வரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அடுத்தது சௌத் நோன்பு. இஸ்லாமிய கடமைகளிலே ஷஹாதா, சலா, ஜகாத், சௌத். ரமதானுடைய மாதம் நோன்புகளிலே மிக நன்மைக்குரிய அல்லாவிற்கு மிக பிடித்தமான நோன்பு என்ன? ரமதானுடைய நோன்பு. ஃபர்மான நோன்பு. குதிப அலைக்கும் இஸ்லாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன்? நீங்கள் தக்வாவை அடைவதற்காக. இந்த ரமதான் மாதத்திலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஃபர்முக்கும் ஒவ்வொரு நஃபிலுக்கும் இரட்டிப்பாக்கப்பட்ட நன்மை.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் எல்லா அமல்களையும் செய்கிறான் அல்லவா, அதற்கெல்லாம் கூலி சொர்க்கத்தை தந்து விடுவேன். ஆனால் நோன்பை தவிர, இந்த நோன்பு எனக்காக, இந்த நோன்புக்கு நான் தனித்து கூலி தருவேன். என்ன கூலி தருவான்? நாளைக்கு மறுமையில போனாதான் தெரியும். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள், நபி தோழர்கள் வரவேற்றார்கள். ரமலானுடைய மாதம், 6 மாதங்கள் ரமலானுக்கு முன்னதாக ரமலானை அடைய வேண்டும் என்ற சந்தோஷத்திலே இருப்பார்கள், துவா கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ரமலான் முடிந்த 6 மாதங்கள் ரமலான் முடிந்து விட்டதே என்ற கவலையில் இருப்பார்கள். ரமலானுடைய ஒரு நோன்பை நீங்கள் தவறவிட்டால், முழு வாழ்க்கை அதற்காக நோன்பு வைத்தாலும் சரி, ஈடாகாது. யார் பயணியாக இருந்தார்களோ, யார் நோயாளியாக இருந்தார்களோ அவர்களுக்கே தவிர, பயணி, நோயாளி, அது போன்று பெண்கள் தங்கடம் உள்ளவர்கள், இவர்களை தவிர எல்லோரின் மீதும், பாலிகான முஸ்லிமான ஆண் பெண்களின் மீது நோன்பை அல்லாஹ் விதித்தான். அதற்குண்டான கூலியை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். பாருங்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ் நோன்பாளியை விரும்புகிறான் என்று சொன்னால், அவன் பசியில இருக்கும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பசியின் வாடை, அந்த வீச்சம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடையை விட அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான வாசனை உள்ளது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷத்தை அல்லாஹ் தருகிறான். ஒன்னு என்ன தெரியுமா? ஃபர்ஹதுன் இந்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹதுன் இந்த லிகாயி ரப்பிஹி. ஒன்று அவன் நோன்பு துறக்கும் போது, இன்னொன்று அவர் நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கும் போது இந்த நோன்பு இரையச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. இந்த நோன்பு நமக்கு வாழ்க்கையிலே ஹராமிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற தர்பியாவை கொடுக்கிறது. இந்த நோன்பு அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை நமக்கு உருவாக்குகிறது. இந்த நோன்பு உலகத்திலே மூழ்கி மறுமையை மறந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நமக்கு மறுமையை நினைவுபடுத்துகிறது. இந்த நோன்பு சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், சைத்தானுடைய அடிச்சுவடுகளை விட்டு நம்மை பாதுகாத்து அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டின் பக்கம் அல்லாஹுவின் பாதையிலே நாம் முன்னேறுவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. இது ஒரு மௌசிம், இது ஒரு சீசன். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குகிறான். சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. இந்த நோன்பு முழுக்க அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் இந்த ஒரு இரவை கடைசி பத்திலே அல்லாஹ் வைத்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்த கூலியை அதிலே தருகிறான். ரமதானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆனின் பக்கம் நாம் திரும்புவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதான். தீனின் பக்கம் நாம் திரும்புவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சந்தர்ப்பம் இந்த ரமதான். நம்முடைய இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ரமதான். ஏழைகளை அனுசரிப்பதற்கு, ஏழைகளை ஆதரிப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமதான் மாதம் வந்துவிட்டால் கடுமையாக வீசும் காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்கள் செய்வார்கள். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் இறங்குவார், அவரோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பரிமாறிக் கொள்வார்கள். ஒருமுறை ஜிப்ரீல் ஓதுவார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதோ அந்த ஆண்டு இரண்டு முறை ஜிப்ரீல் ஓதுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், ஜிப்ரீல் கேட்கிறார்கள். என்று பாருங்கள், யார் குர்ஆனை மறந்திருக்கிறார்களோ குர்ஆனின் பக்கம் அவர்கள் வருவதற்குண்டான ஒரு பெரிய சந்தர்ப்பம் ரமதானுடைய மாதம். ஆனால் இன்று பெரிய ஒரு கைச்சேதம் என்ன தெரியுமா, ரமதான் என்பது விழா கொண்டாடுவதை போன்று ஆகிவிட்டது. நோன்பு திறக்க ஏற்பாடு, பெருநாளைக்கு சட்டை வாங்குறது, பெருநாளைக்கு பணியாரம் செய்யறது, பெருநா கொள்ள வைத்து பெருநா கொண்டாடுறது, இதுக்கு தாங்க ரமதான் ஆகி போச்சு. ரமதானுடைய மாதத்திலே புறம் பேசுகின்ற பெண்கள் ஆண்கள், ரமதானுடைய மாதங்களிலே அனாச்சாரங்களை பார்த்து நேரங்களை வீணடிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், ரமதானுடைய நோன்பை வணக்க வழிபாடுகளிலே கழிக்காமல் சோம்பேறித்தனமாக தூங்கி கழிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர். ரமதானும் ரமதான் அல்லாத மாதமும் சமம் என்றால் இந்த ரமதானிலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி வணக்க வழிபாடுகளின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வமூட்டியதனுடைய பலன் என்ன சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கினான், இரவிலே வணங்குவதை நான் உங்களுக்கு சுண்ணத்தாக்கினேன். சண்டை போட்டுட்டு கிடக்க வேண்டிதான், எட்டா இருபது வந்துருச்சு, ரமதான் வந்துருச்சு, இப்ப முதல் சண்டை என்ன ஆரம்பிக்கும், என்ன செய்யறது, பிற எதை பார்த்து வைக்கிறது, யாரு பிறைய ஏத்துக்கிறது. இதுல புதுசா ஒரு கூட்டம் அறிவியல் கணக்குன்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல ரசூலுல்லாக்கு மண் சந்திர மஞ்சள்கள் தெரியல, ரசூலுல்லா காலத்துல வானமெல்லாம் தெளிவா இருந்துச்சு, அதனால பிற கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னென்ன காரணங்கள், ஒரு காரணம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சந்திரன் கணக்கெல்லாம் தெரியாதா, மஞ்சள் கணக்கு தெரியாதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அறிவியல் எல்லாம் கிடையாதான், வான சாஸ்திர கலை இந்த அறிவியல் எல்லாம் கிடையாதான், இந்த காலத்துல அட்வான்ஸ் எல்லாம் என்ன சொல்ற டெக்னாலஜியில அட்வான்ஸ் ஆயிட்டாங்க, எல்லாம் இங்க இருந்து டெலஸ்கோப்ல பாக்குறாங்க, எல்லாம் இங்க தெரிஞ்சு போச்சு, சயின்ஸ் வந்துருச்சு, இனிமே இந்த சந்திரனை பிறையை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் நாங்க ஆயிரம் வருஷத்துக்கு கால்குலேட்டர் கணக்கு போட்டு வச்சிருப்போம். என்ன சொல்ல வரீங்க, ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் ஜாஹிலாக அனுப்பினான் என்று சொல்ல வருகிறீர்களா, முட்டாள்களே உங்களுக்கு அறிவில்லை. இந்த மார்க்கம் ரசூலுல்லாஹ்வை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்ட மார்க்கமே தவிர அறிவியலை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. எதை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதுதான் அறிவியல், எதை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதுதான் அறிவு, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், செய்தி வந்தா ஏசுக்கு முடிஞ்சு போச்சு. பையத்து வாங்கினார்கள், மக்காவை வெற்றி கொண்ட போது அங்கே அமீரை நியமித்த போது அவருடைய கரம் பிடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உன்னிடத்திலே ஒப்பந்தம் வாங்குகிறேன், பிறையை பார்த்தால் நோன்பை ஆரம்பிப்பீராக, பிறையை பார்த்தால் ஹஜ்ஜை ஆரம்பிப்பீராக. விளக்கமா சொன்னாங்க, அறிவு முத்தி போச்சு உங்களுக்கு. ஹதீஸுக்கு விளக்கம் சஹாபாக்கள்கிட்ட தேவை கிடையாது. ஹதீஸுக்கு விளக்கம் தாபியங்க. இந்த ஹதீஸ சஹாபாக்கள் எந்த பாடத்தில் கொண்டு வர்றாங்க? எல்லா இமாம்களும் நோன்புனுடைய பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் பொய் பேச மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு பொய் பேச தெரியாது, அதனால பேச மாட்டான். பொய் பேச தெரிஞ்சா அவன் பேசிக்கலாம். அப்படி அர்த்தம்? அப்படியா அர்த்தம்? ஒரு முஸ்லீம் ஜினாசி விபச்சாரம் செய்ய மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு விபச்சாரம் செய்ய தெரியாது, அதனால விபச்சாரம் செய்ய மாட்டான். தெரிஞ்சா விபச்சாரம் செஞ்சுக்கலாம். அப்படியா அர்த்தம்? ஒரு முஸ்லீம் மோசடி செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மோசடி செய்ய தெரியாது, அதனால செய்ய மாட்டான். செய்ய தெரிஞ்சா அவன் செஞ்சுக்கலாம். அப்படியா அர்த்தம்? ஒரு முஸ்லீம் ஏமாத்த மாட்டான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு முஸ்லீம் ஏமாத்த மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீமுக்கு ஏமாத்த தெரியாது, அதனால அவன் ஏமாத்த மாட்டான். ஏமாத்த தெரிஞ்சா ஏமாத்திக்கலாம். அப்படியா அர்த்தம்? எங்க இருந்து பா இந்த ஹதீஸ், இந்த விளக்கத்தை கொண்டு வந்தீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்மத்துல் உம்மியத்துன், நம்ம யஹூதி கிடையாது, நம்ம நசரானி கிடையாது, நம்ம மஜூசி கிடையாது, நாங்கள் உம்மி உம்மத், அதாவது நாங்கள் உண்மையான முழுமையான முஸ்லிம்கள், இப்ராஹிம் நபியை பின்பற்றி வந்த உண்மையான முஸ்லிம்கள். லா நஃப்து வலா நஃப்து. என்ன அர்த்தம்? எங்களுக்கு எழுத தெரியாது, கணக்கு போட தெரியாது. நான் சொன்னாங்க, ஹதீஸுக்கு அர்த்தத்தை யார்கிட்ட இருந்து கொண்டு வரீங்க? அல்லாஹ் சொல்கிறான், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹ் எழுத கற்று படிக்க சொன்னார்கள், கைதிகளை கொண்டு எழுதுவதை கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். கணக்கின்படி அல்லாஹ் மார்க்கத்தை இறக்கி இருக்கிறான். வராசத்துடைய சொத்தா வராசத்தாக இருக்கட்டும், எத்தனை சட்டங்களிலே ஹிசாபி அல்லாஹ் சொல்லி தருகிறான். இங்க என்ன அர்த்தம்? லானத்து பலா நஷ்டம். நாங்கள் முஸ்லிம்கள், உங்கள்டிருந்து வேறுபட்டவங்க. நாங்கள் எங்கள் பெருநாள்களை, எங்களுடைய மார்க்க சடங்குகளை, எங்களுடைய மார்க்க வணக்க வழிபாடுகளை எழுதி வச்சுக்க மாட்டோம். நாங்கள் கணக்கு போட மாட்டோம் சந்திரங்களை வச்சுக்கிட்டு. இது எங்களுக்குன்னு தனியா உள்ளது. நாங்க என்ன செய்வோம்? மாசம் ஒன்று 29 அல்லது 30 நாங்க பார்ப்போம், ஆரம்பிப்போம், பார்ப்போம், விடுவோம், அவ்வளவுதான். அதானங்க அர்த்தம் ஹதீஸுக்கு? என்ன அர்த்தமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எழுத தெரியாது, கணக்கு போட தெரியாது. அதனால இப்ப என்ன அர்த்தமா? நமக்கு எழுத தெரிஞ்சிட்டா, நமக்கு கணக்கு போட தெரிஞ்சிட்டா, நம்ம எழுத போயிடலாம், கணக்கு போட போயிடலாம். இந்த காலத்தில் இருந்ததை விட சந்திரனுடைய மஞ்சள்களுடைய இல்ம் அரபுகளிடத்தில் மிக செல்ல தெளிவாக இருந்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு மினல் வதஹி இலல் வதஹி, ஒரு பிறை பார்த்ததிலிருந்து அடுத்த பிறை பார்க்கப்படும் வரை நோன்பு வையுங்கள் என்பதா? கணக்கு போட தெரியலையா ரசூலுல்லாஹி? எங்க யூதர்கள் அது செய்து கொண்டிருந்தார்கள், அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நம்ம அப்படி செய்ய முடியாது. உடனே ஒரு கேள்வி, அப்ப நமக்கு காலண்டர் தேவை இல்லையா? யாருப்பா தேவை இல்லைன்னு சொன்னா உனக்கு காலண்டர் யாரு தேவை இல்லைன்னா? காலண்டரின் இபாதத்தை இந்த காலண்டரின்படி அமைக்காது. இதுதான நபியினுடைய வழிகாட்டல், இதுதானே மார்க்கம். ஏன் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு காலண்டர் வைக்கல? உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் காலண்டரை நடைமுறைப்படுத்தவில்லை. வணக்க வழிபாட்டை இதன்படி அமைக்காதீங்க. இதாங்க நமக்கும் காபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம், இதாங்க முஷ்ரிக்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். மார்க்கம் எப்படி? சரி, நான் கேட்கிறேன், ரசூல்லாக்கு தான் சயின்ஸ், அல்ல மாத அல்லா அல்லா பாதுகாக்கட்டும் உங்களுடைய கூற்றுப்படி. ரசூல்லாக்கு அறிவியல் தெரியல, கணக்கு தெரியல, சந்தன தெரியல. இந்த தீனை இறக்கி அல்லாவுக்கும் சயின்ஸ் தெரியலையா? ஏன் அல்லா சொல்லியிருக்க வேண்டியதானே? இது வந்து அறியாத காலத்துல உள்ள சட்டம், அறிந்த காலம் வந்ததுக்கு பின்னாடி நீங்க சயின்ஸ்ல போயிடுங்க, நீங்க பார்த்து நோம்பு வச்சுங்க. எதுக்குங்க இத்தனை ஹதீஸ்? லா தஸூமு ஹத்தா தரவுஹு வலா துஃத்திரு ஹத்தா தரவுஹு, பார்க்காதவரை நோன்பு நோற்காதீர்கள், பார்க்காதவரை நோன்பை விடாதீர்கள். அடுத்து ஒரு கூட்டம் புதுசா அரபுல கிளம்பி இருக்கு. என்ன சொன்ன? அரபு தெரியாம குரானுக்கு விளக்கம், அரபு தெரியாம ஹதீஸுக்கு விளக்கம். பாக்குறதுன்னு சொன்னா கண்ணால பாக்குறத மட்டும் ஏங்க எடுத்துக்கிறீங்க? அறிவால பார்த்தாலும் பாக்குறதா? அட முட்டாள்களா, இந்த இடத்துல அந்த அர்த்தம் வராதுப்பா. லா தஸூமு ஹத்தா தரவுஹு என்ற இந்த நபி மொழியிலே இந்த தரவுஹு என்பதற்கு அதனுடைய மஃஊல் ஒரு மஃஊலாக, அதனுடைய செயல்பாட்டு வினை ஒன்றாக இருக்கும் பொழுது பார்ப்பது என்றால் கண்ணால் பார்ப்பதுதான். அறிவால பாக்கிறதையோ ஆராய்ச்சியால பாக்கிறதையும் இங்க கிடையாது. இந்த ரமதானுடைய மாசம் சண்டைக்கு காரணமா வச்சிடாதீங்க. அதே போல பெருநாள் தராவீஹ் தொழுகை, உங்களுடைய மஸ்ஜிதுல 8 ரக்அத் 3 ரக்அத் தொழுகிறீங்களா? சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது தொழுகை. ஒரு மஸ்ஜிதுல 20 ரக்அத் தொழுகை வைக்கிறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமதானுடைய இரவுகளிலே இமாமோடு தொழுகிறாரோ அவர் தொழுது முழுமையாக முடிக்கும் வரை அவரோடு தொழுதவருக்கு அன்றைய இரவு தொழுது நன்மை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம் 8 தொழுது இருக்கிறாங்க, 8+3 தொழுது இருக்கிறாங்க, 10 ரக்அத் தொழுது இருக்கிறாங்க, 3 ரக்அத் தனியா வித்ர் தொழுது இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தருடைய வணக்க வழிபாடு இரவு தொழுகையினுடைய வணக்க வழிபாடு வித்தியாசமாக இருந்திருக்கிறது. பெரும்பாலான ஹதீஸுகளிலே வருவது என்ன, அதுபோன்று தராவீஹ் தொழுகையை இந்த கியாமுல் லைலை உம்மத்துக்கு பரவலாக இருக்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச மாதிரி 8+3 இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல சில பேர் 20 தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு அதற்கு உமருக்கு சம்பந்தம் கிடையாது. சில பேர் மஸ்ஜிதுல தொழுகிறாங்களா அவங்களுக்கு சுன்னாவுடைய விளக்கம் பண்ணியே விடுங்க, அதுக்கு போய் சண்டை போடாதீங்க, உம்மத்தை பிரிக்காது, புரிய வைங்க. அந்த பணியில தொழுகிறாங்களா உங்களுக்கு முடியலன்னா வேற இடத்துல போய் தொழுதுட்டு போயிடுங்க. இதை காரணம் காட்டி உம்மத்தை பிரிக்காதீங்க, உம்மத்துல சண்டையை உண்டாக்காதீங்க. எதிலே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் விசாலத்தை ஏற்படுத்தினாங்களோ அதுல விசாலத்தை விட்டுருங்க. எதிலே உங்களுக்கு ஷிர்க் குஃபர் அகீதால அதே போல கொள்கையில இஸ்லாமிய கலாச்சாரத்துல மாறுபடுறாங்களா, ஹலால் ஹராம்ல மாறுபடுறாங்களா, எதிலே ரசூலுல்லாஹ் ஒரு தெளிவான வழிகாட்டலை கொடுத்ததற்கு பிறகு அதற்கு முரண்படுகிறார்களா, கோடி பேர் நம்மளை எதிர்த்தாலும் சரி ஒருத்த மட்டும் தனியா நின்னாலும் சரி தனியா நிப்போம், அதுக்காக செஞ்சிட மாட்டோம், கோடி பேர் சேர்ந்து ஜமாத்து சொல்லுதுங்கிறதுக்காக வேண்டி பாத்தில போக மாட்டோம். எதிர அல்லாவும் ரசூலும் விசாலத்தை விட்டாங்களோ அதுல நீங்களும் விசாலத்தை விட்டு நெருக்கடியாக்காதீங்க. அதனாலதான் ஆரம்ப காலத்திலிருந்து உலமாக்கல் இதுல ரெண்டு விதமான கருத்து இருக்கு. பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து என்ன, மதுஹபுகளுடைய அறிஞர்களாக இருக்கட்டும் அல்லது ஹதீஸ்களை வல்லவர்களுடைய அறிஞர்களாக இருக்கட்டும், இமாம் இப்னு ஹஜர் ஷாஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய மார்க்கறிஞர், சஹீஹுல் புகாரியினுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர், அவர்களுடைய மிகப்பெரிய ஆய்வுடைய முடிவு என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது போன்று 8 ரக்அத்து கியாமுல் லைலும் 3 ரக்அத்து வித்ர் தொழுவதுதான் மிக ஏற்றமானது மிக நெருக்கமானது. அடுத்து இந்த ரமதானுடைய கடைசியில் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற சதகத்துல் ஃபித்ர், யார் பிறநாளுடைய இரவை அடைகிறாரோ அவர் மீது கடமை. எந்த அளவு என்று சொன்னால் அந்த இரவில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்காக வேண்டியும் சதகத்துல் ஃபித்ர். இப்படி அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நன்மைகளை இந்த சமுதாயத்திலே விசாலமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய அருளை அடைவதற்கு அல்லாஹ் நன்மைகளை இந்த உம்மத்திற்கு விசாலமாக்கி வச்சிருக்கிறான். ஆகவேதான் விரைந்து வாருங்கள், வஸ்தபிகுல் கைராத், நன்மைகளை செய்வதிலே போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன செய்யலாம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்வது, அவர்களை ஆதரிப்பது, அவர்களுக்கு உங்களுடைய செல்வத்தை கொடுப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, இது அல்லாஹ்விற்கு பிடித்தமான நன்மை. உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்வது அல்லாஹ்விற்கு பிடித்தமான நன்மை. அனாதைகளுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் ஒரு பாதையில உங்களுடைய ஊர் முஹல்லாவில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அதில் அந்த பொது மக்களுக்கு இறையூறாக இருக்கக்கூடிய ஒரு முல்லை ஒரு கல்லை நீங்கள் அகற்றினாலும் அதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர காத்திருக்கிறான். இன்னைக்கு சில பேர் செய்வாங்க, பொது சேவை சமூக சேவை எல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு அவார்டு வேணுங்கிறதுக்காண்டி செய்வாங்க. ஆனா நம்ம முஸ்லிம்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆ பத்தியா என் ஜமாத் சில பேர் போட்டி போடுவாங்க, ரத்த தானம் ரத்த தானம், எதுக்குப்பா போஸ்டர் நாளைக்கு அடிக்கணும், வாரத்துல நாங்க தான் அதிகமான ரத்த தானம் கொடுத்து ஜனாதிபதியுடைய அவார்டு வாங்கணும், அல்லாட்டு அவார்டு நன்மை, அதெல்லாம் தூக்கி போடு குப்பையில, அதெல்லாம் பேப்பர்ல வந்துச்சா நமக்கு அவார்டு கிடைச்சிட்டா நமக்கு பெருமை கிடையாதுங்க. இஸ்லாம் அப்படி இல்லை, அல்லாவுக்காக செய், உன்னுடைய வலது கையில கொடுப்பது உன்னுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது, கொடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கோடிக்கணக்கான நன்மைகளை மறைவாக செய்து கொண்டு சென்று கொண்டே வெளிப்படையா செய்வது முகஸ்துதி வந்து விட்டால், பெருமை வந்து விட்டால் உங்க நிலைமை என்ன ஆகும், செஞ்சதை சொல்லி காட்டாதீங்கன்னு சொல்லுது, சொல்லி காட்டிதான் ஆகும். எங்க இருந்துங்க மார்க்கத்தை படிச்சாங்கன்னு தெரியும், கொடுங்க ரத்த தானம் கொடுங்க, உங்களுடைய ஊரை சுத்தம் செய்யுங்க, உங்களுடைய ஊர்ல உள்ள சாக்கடையை சுத்தம் செய்யுங்க, உங்களுடைய ஊர்ல உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் அதை சுத்தம் செய்யுங்க, அங்க உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க, இங்க உள்ள சமூக நலக்கூடங்கள் இருக்குதா அதை போய் சுத்தம் பண்ணுங்க, இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யுங்க, அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வான். யாருக்காக செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. நமக்கு யாருடைய அன்பளிப்பு வேண்டியதில்லை, நமக்கு யாருடைய ரிவார்டு வேண்டியது, எதையும் நம்ம கப்பு இந்த போட்டோ பிடிச்சு வைக்கிற சமுதாயம் நம்ம கிடையாதுங்க. நமக்கு என்ன வேணும், கபூர்ல நல்ல வாழ்க்கை வேணும். நமக்கு என்ன வேணும், அல்லாவிடத்துல போகும் பொழுது அல்லாஹ் என்ன சர்டிபிகேட் பண்ணணும், நீ இஹ்லாஸ் உள்ளவன் அப்படின்னு அல்லாஹ் சர்டிபிகேட் பண்ணணும். யார் சர்டிபிகேட், அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள். அதற்காக வேண்டி செய்யுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அல்லாஹ் என் பாவங்களையும் உங்கள் பாவங்களையும் முழு உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் கருணை காட்டுவானாக. இதுவரை கூறிய நல்ல விஷயங்களின்படி நானும் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அல்லாஹும் அக்ஸிம் லனா மின் கஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக வ மின் அல் யகீன் மா துஹவ்வின பிஹி அலைனா மஸாயிப துன்யா வ மின் அல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.